أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد والذين يرمون المحسنات ثم لم يأتوا بأربعة شهداء فاجلدوهم ثمانين جلدة ولا تقبلوا لهم شهادة أبدا وأولئك هم الفاسقون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكهها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிறார் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக குழுமியிருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்று முறித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வசனங்களை அதனுடைய விளக்கங்களை வாரம் வாரம் கேட்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹு தந்திருக்கிறான். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு, இதனுடைய முயற்சி முழுவதும் அல்லாஹுவையே சார்ந்தது. ரப்பே, இந்த முயற்சி உன்னையே சார்ந்தது. இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை ரப்பே நாயனே உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யாரெல்லாம் உன்னுடைய குரானை விளங்குகிற கூட்டத்தில் எங்களை ஆக்கி தருவாயாக. யாரெல்லாம் உன்னுடைய நபியினுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளுகிற நல்ல மக்களில் எங்களையும் ஆக்கி தருவாயாக. யாரெல்லாம் வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் கொஞ்சமும் பிசகாமல் வாழுகிற நல்ல மக்களில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது, மீளா துயில் கொள்ளுகிற போது, யாரெல்லாம் எந்த கடனும் இல்லாமல், எந்த அமலும் பாக்கி இல்லாமல், உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையில் பிரிகிற ஆத்மாக்களில் யாரெல்லாம் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யாரெல்லாம் எந்த குரானின் மீது நாங்கள் ஆழமான காதல் கொண்டிருக்கிறோமோ, அதை கேட்பதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிறோமோ, அந்த குரானை எங்களுடைய கபரிலே நல்ல தோழனாக எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. யாரெல்லாம் நாளை கியாமத்துடைய நாளையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற அந்த பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யாரெல்லாம் நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுகதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த நல்ல மக்களில் யாரெல்லாம் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யாரெல்லாம் இன்றைய வாழுகிற இளைஞர்களை சாலிகின்களாக ஆக்கி தருவாயாக. யாரெல்லாம் வாலிப பெண்களை சாலிகாத்துகளாகவும் தங்களுடைய கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் இஸ்லாமிய ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் யாரெல்லாம் நீ ஆக்கி தருவாயாக. யாரெல்லாம் எங்களுடைய சந்ததிகள் கியாமத்து நாள் வரை இந்த இஸ்லாத்தின் மீது நிலைத்திருக்கக்கூடியவர்களாக ஆக்கி தருவாயாக. யாரெல்லாம் அவர்களும் நாங்களும் வாழுகிற காலமெல்லாம் உன்னை அஞ்சி வாழுகிற நல்ல மக்களில் யாரெல்லாம் எங்களை ஆக்கி தருவாயாக. யாரெல்லாம் இந்த மஜ்லிஸில் எந்த இமாம்களுடைய சஹாபுடைய முஃபஸ்ஸிரின்களுடைய பெயர்கள் எடுத்தாளப்படுகிறதோ, அவர்களுடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்படுகிறதோ, அவருடைய பாவங்களை அல்லாஹ் நீ மன்னித்தருள்வாயாக. அவருடைய சேவைகளை நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக. உலகத்தினுடைய மூலைகளில் எங்கெல்லாம் உன்னுடைய குரானுக்கு விளக்கமும் ஹதீஸுக்கு தெளிவுரைகளும் நடத்தப்படுகிறதோ அந்த மஜ்லிஸுகளை அல்லாஹ் உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் நீ அதை பாதுகாத்து அதை கியாமத்து நாள் வரை நடைபெறுவதற்கு அல்லாஹ் நீ உதவி செய்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய குழந்தைகளில் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு இந்த செய்தியை அவர்களுடைய மனதில் ஆழ இருத்தி வையுங்கள் என்று எந்த சூறாவை குறித்து அடிக்கடி சிலாகித்து சொன்னார்களோ அந்த செய்திகளை குறித்து நாம் தொடர்படியாக இந்த வகுப்புகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்பு, குறிப்பாக இஸ்லாமியர்கள் பெயர் தாங்கி இஸ்லாமியர்கள் பெயர் வைத்து குடும்பத்திலே வாழுகிற நாம், அல்லாஹுவையும் அல்லாஹுவினுடைய தூதரையும் ஏற்று பள்ளிகளிலும் சமூகத்திலும் நடக்கிற நிலையோடு, நம்முடைய குடும்பங்களிலும் மற்றவர்களோடு ஏற்படுத்துகிற பொது வாழ்க்கையிலும் நம்முடைய ஒழுங்கு அறங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த சூரா அதிகமாக பேசுகிறது. ஒரு மனிதன் எவ்வளவு இறைவனுக்கு பயம் உள்ளவனாக இருக்கிறான் என்பது அவனுக்கும் அல்லாஹுவையும் சார்ந்தது. ஆனால் சமூகத்தில் அவன் எப்படி தன்னுடைய அங்கீகாரத்தை ஒரு முஸ்லீமாக பதிய வைக்கிறான் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய தாவாவினுடைய களமாக, அடுத்தவர்கள் பார்த்து இஸ்லாத்தை உள்வாங்குகிற, மற்றவர்களால் புரிந்து கொள்ளப்படுகிற, இன்னும் சஹாபாக்கள் செய்து காண்பித்த தாவாவினுடைய களமாக ஆகும். அப்போ இதை குறித்து பார்க்கிற போது, முதல்ல சொசைட்டி பேஸ்டு கேரக்டர்ஸ் அண்ட் சேஃப்டிஸ் என்ற தலைப்பில் அல்லாஹு தஆலா இந்த சூராவின் மூலமாக சமூகம் சார்ந்த நடைமுறை செய்திகளை, அதனுடைய சிக்கல்களை குறித்தும் அல்லாஹு தஆலா இந்த வசனங்களிலே பேசுகிறான் என்று நாம் ஆரம்பத்தில், அதில் முதலாவதாக அல்லாஹு தஆலா விபச்சாரம் என்று சொல்லுகிற ஒரு கொடிய குற்றத்தை குறித்து இந்த சூராவின் மூலமாக விளக்கி தருகிறான். பெருமானார் அவர்கள் இதை உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு ஆழ பதிய வையுங்கள் என்று சொன்னார்கள். இது பெண் குழந்தைகள் மட்டும்தான் படிக்க வேண்டுமா என்று சொன்னால் இல்லை, ஆண் குழந்தைகளோடு சேர்த்து என்று ஹதீஸுகளும் வருகிறது. அப்போ இந்த செய்திகள் ஏன் பெண் குழந்தைகளுக்கு சொல்லித்தரப்பட வேண்டும், விபச்சாரம் என்று சொன்னால் என்ன என்பதை நாம போய் அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டுமா, இல்லாத ஒன்றை உருவாக்குகிற அல்லது அந்த சிந்தனையை தூண்டுகிற செய்திகள் வேண்டுமா என்கிற கேள்விகளுக்கெல்லாம் மத்தியில் இந்த செய்தி ஒரு குழந்தைக்கு கண்டிப்பாக சொல்லித்தரப்பட வேண்டும். அதுவும் நாம் வாழுகிற இந்த நவீன காலத்தில் மிக மோசமான கருத்துக்கள் எதெல்லாம் பப்ளிக்கில் குடும்பத்தோடு சேர்ந்து உட்கார்ந்து பேசுவதற்கு வெக்கப்படுவோமோ, கூச்சமாக இருக்குமோ, ஒரு சபைகளில் எந்த செய்திகளை பேச முடியாதோ, அதெல்லாம் பாராளுமன்றங்களிலும் இன்றைக்கு இருக்கிற கோர்ட்டுகளிலும் பேசப்படுகிற ஒரு வக்கரமான புத்தியுடையவர்களை நாம் மேலே தேர்வு செய்து வைத்திருக்கிறோம் என்பதை, எந்த இடங்களை இறையாண்மையுடைய இடமாக ஒரு இந்தியன் மதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ அந்த இடங்களில் இன்றைக்கு ஹோமோசெக்ஸை பற்றியும் லெஸ்பியன்ஸை பற்றியும் இன்றைக்கு இருக்கிற ஃப்ரீ செக்ஸை பற்றியும் பேசப்படுகிற ஒரு சூழல்களை பார்க்கிறோம். கடந்த வாரம் சொல்லுகிற போது ஒரு செய்தியை சொன்னேன், இந்த இடத்தில் ஒரு முஸ்லீம் எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஒரு முஸ்லீமினுடைய கடமை என்ன. இந்த 18th செஞ்சுரி, இன்றைக்கு இருக்கிற 21st செஞ்சுரி, இன்றைக்கு 2018 ஆம் ஆண்டு, ஒரு முஸ்லீம் தன்னுடைய குரான் சுன்னாவினுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் இந்த சமூகத்திற்கு பதில் சொல்லுவதற்கு தன்னுடைய நடைமுறை வாழ்க்கைகளால் அவர் வெளிப்படுத்த வேண்டிய செய்திகள் எவை என்பதை குறித்து இந்த வசனங்களிலே அல்லாஹ் சொன்னான் என்பதை போன வாரங்களிலே நாம் பார்த்தோம். அதில் கடைசியாக அல்லாஹு தஆலா மிக மோசமான குற்றமான இஸ்லாமிய குற்றவியல் தண்டனை சட்டங்களில் ஷிர்க்குக்கு அடுத்தபடியாக, அல்லாஹுக்கு இணை வைப்பதற்கு அடுத்தபடியாக, அவர் இஸ்லாத்திற்குள்ளே வந்துவிட்டால் அவருடைய கிரிமினல் லா என்று சொல்லப்படுகிற சட்ட அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய தவறு என்பது விபச்சாரமாக ஆகும். இதை ஆழமாக குர்ஆன் பதிவு செய்கிறது. விபச்சாரம் புரிந்தவருக்கு என்ன தண்டனை என்பதை குறித்து நாம் விரிவாக இந்த மஜ்லிஸ்களில் போன வாரங்களில், அதுக்கு போன வாரம் பேசுவோம். அதனுடைய தொடரிலே அல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி, உங்களிலே விபச்சாரம் புரிபவரைத்தான் திருமணம் முடிப்பார். உங்களிலே இருக்கிற ஒரு விபச்சாரன், ஒரு விபச்சாரியையோ அல்லது முஷ்ரிக்கையோ தான் அவர் திருமணம் முடிப்பார். உங்களிலே இருக்கிற ஒரு விபச்சாரி, ஒரு விபச்சாரனையோ அல்லது ஒரு முஷ்ரிக்கையோ தான் திருமணம் முடிப்பார் என்ற தகவலை அல்லாஹ் சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னான், வ ஹுர்ரிம தாலிக அலல் முஃமினீன், இட் இஸ் நாட் பர்மிட்டட் டு த முஸ்லிம். இது ஒரு காலமும் ஒரு மூமினுக்கு, ஒரு முஸ்லீமுக்கு அனுமதிக்கப்படாத, இஸ்லாமிய ரீதியாக ஒத்துக்கொள்ளப்படாத ஒன்று என்ற செய்தியை சொன்னான். அது சார்ந்து கடந்த வாரங்களிலே சில தகவல்களை இந்த இடத்திலே நாம் பதிவு செய்தோம், பகிர்ந்து கொண்டோம். அதனுடைய தொடராக இன்றைக்கும் தஃப்சீர்களிலே எழுதப்படுகிற, நம்முடைய முஃபஸ்ஸிர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிற சில தகவல்களை இந்த வகுப்பினுடைய ஊடாக சில செய்திகளை, அதிலே ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். ஒரு விபச்சாரன் ஒரு விபச்சாரியைத்தான் திருமணம் முடிப்பான் என்கிற அந்த தகவல் பல இடங்களில் பல கோணங்களில் பல மனநிலைகளில் அது நமக்கு காயத்தை ஏற்படுத்துவது போன்று இருந்தாலும் கூட, முஃபஸ்ஸிரீன்கள் தருகிற விளக்கம், அதிகபட்சமாக ஒரு மனிதனுடைய சுவையும் ஒருவருடைய தேர்வும் அவனுடைய மனோநிலை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்தே அமையும். ஒரு மனிதனுடைய தேர்வு, ஒரு மனிதனுடைய டேஸ்ட், அவன் போகிற சாப்பாடு, அவன் எடுக்கிற ஆடைகள், அவனுடைய கலர், இதெல்லாம் அவனுடைய மனோநிலை சார்ந்த விஷயங்கள். இது போன்ற இந்த ஒரு அருகிருக்கத்தக்க மனோநிலை, பாலியல் சம்பந்தமாக மிக கீழான மனோநிலை கொண்ட மக்கள், அவர்களுடைய தேர்வும் அதற்கு தோதுவாகவே அவர்களுடைய மனோநிலையை ஒட்டியதாகவே இருக்கும். மீண்டும் அதை போன்ற பெண்களையே அவர்களும் விரும்புவார்கள் என்கிற ஒரு தகவலை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லித்தந்தார்கள். அதனால மற்றவங்க இப்படி நினைச்சுக்க வேண்டாம், ஒருத்தர் விபச்சாரனாக இருந்தால் மனைவியும் விபச்சாரியாக இருப்பார் என்ற கருத்தல்ல. அதிகபட்சமா அலல் அகலபிய, அலல் அகலபிய ஆன் த மெஜாரிட்டி. இமாம் அழகா எழுதியிருக்காங்க, இபுன் கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபில் எழுதும்போது அலல் அகலபிய, பைதாவி என்று சொல்லுகிற முகப்பெரிய உலகத்தினுடைய முஃபஸ்ஸிராக இருக்கிற இமாம் பைதாவி அவர்கள் தன்னுடைய கிதாபில் அதுக்கு அழகா, யார் எந்த சிந்தனையோடு இருப்பார்களோ அதை சார்ந்தவர்களை உள்வாங்குவார்கள், அப்போதுதான் அந்த பெண்களும் அதை உள்வாங்கிக் கொள்வார்கள் என்ற அந்த தகவலை மிக அழகாகவும் தெளிவாகவும் அங்கே சொல்லுகிறார்கள். அப்போ இது ஒரு புறம் அந்த அகலபியத் அந்த சிந்தனை அவர்களை சார்ந்ததாக இருக்கிறது என்ற அந்த செய்தியோடு, அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான். இதுல இன்னும் பல்வேறு உலமா பெருமக்கள் இதனுடைய விளக்கங்களை தொடர்படியாக எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அதுல சில செய்திகள் என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இன்றைக்கு இந்திய குற்றவியல் சட்டப்படி இப்படி ஒரு விபச்சாரத்தை செய்தவரை தண்டனை கொடுப்பது என்பது இந்த நாட்டிலே இயலாத காரியம். ஒரு அல்லாஹ்வினுடைய அந்த ஹுக்குமை ஜாரி பண்ண முடியாது. திருமணம் முடித்தவராக இருந்தார், அவரை கல்லால் எறிந்து இறக்கிறவரை கொல்ல வேண்டும். எப்படி கொள்ளணும், இறக்கிறவரை, அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறத முடிவு பண்ணி ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் ஜனாதாத்தோடு வைப்பாங்க. அது சார்ந்து நான் ஏற்கனவே பேசிட்டேன், சில ஜனாதாக்களுக்கு பெருமானார் தொலை வைத்தார்கள், சில பேருக்கு நான் தொலை வைக்க மாட்டேன்ட்டாங்க. அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று பெருமானார் அவர்கள் சிலாகித்து சொன்னதாக ஹதீஸ்கள் வருகிறது. இரண்டாவது புறம் ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ திருமணம் முடிக்காதவராக இருந்தால் அவரை சாட்டையடியில் 100 சாட்டையடி கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய ஹுதூத் என்று சொல்லுகிற அந்த கிரிமினல் லாவினுடைய சட்டங்களில் ஒன்று. இப்ப இந்த செய்தியை இந்த தகவலை வேறொரு கோணத்தில் பெருமானார் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸின் மூலமாக இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். ஒரு விபச்சாரன் ஒரு விபச்சாரியைத்தான் திருமணம் முடிப்பார் என்று சொன்னால், யாருக்கு திருமணம் முடிப்பதற்கு முன்னால் இது போன்று தொடர்பு இருந்து அவர் கல்லால் எரிந்து அல்லது சாட்டையால் அடிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதோ, அவர் ஒரு சுத்தமான பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு அனுமதி இல்லை என்கிற தகவல்களை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். ஹதீஸுகளிலே வருகிறது, லா யன்கிஹு ஸானி அல் மஹ்தூத் இல்லா மித்ல, பெருமானார் சொன்னார்கள் இன்னொரு ஹதீஸ்ல இதே போன்ற ஒரு தகவல், அடிக்கப்பட்டவர் அதாவது சாட்டையால் அடிக்கப்பட்டவர், இன்னொன்னு மஜ்லூத் சாட்டையால் அடிக்கப்பட்டவர், அதே வார்த்தையே இல்ல மித்ல, அதே போன்றவரைத்தான் திருமணம் முடிப்பார் என்று சொல்லுகிறார்கள். இதுக்கு நேரடியான சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நம்ம விளக்கத்தை தேடணும் அப்படின்னு சொன்னா, அலி ரதி அல்லாஹு தாலா அன்ஹு அவருடைய காலத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் முன்னே வருகிறது. ஒரு மனிதர் தன்னுடைய திருமண காலத்திற்கு முன்னால் இது போன்ற தவறை செய்து அவர் சாட்டையால் அடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு நல்ல பெண்ணை, மஹ்சினான பெண்ணை, இது போன்ற குற்றங்களில் ஈடுபடாத ஒரு பெண்ணை திருமணம் முடித்து விட்டார். இந்த செய்தி அலி ரதி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்களுடைய சபைக்கு வந்தபோது அவருடைய ரெண்டு பேருடைய திருமணத்தையும் முடிச்சிட்டாங்க. இவங்களை திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அப்ப யாரை திருமணம் முடிக்கலாம்? இதே போன்று ஏற்கனவே இந்த பாலியல் செய்திகளில் ஈடுபட்டு எவர் தண்டனை பெற்றிருக்கிறாரோ, குற்றத்துக்குரிய பெண்மணியாக இருக்கிறாரோ, அது போன்ற பெண்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்வது ஆகும் என்ற செய்தியை இந்த ஹதீஸின் வாயிலாக இதனுடைய ஊடாக இமாம் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜாரியாக்கியதாக இமாம் குர்துபி என்று சொல்லுகிற அந்த தஃப்ஸீரினுடைய ஆசிரியர் இந்த செய்தியை குறிப்பிடுகிறார்கள். அப்போ யார் இந்த தண்டனையை பெற்றாரோ அவருக்குத்தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மேல சொன்னது அகலபியத், ஒருத்தனுடைய சிந்தனை எப்படி இருக்கோ அது மாதிரிதான் அவனுடைய சாய்ஸஸும் தேர்வுகளும் இருக்கும். அவருடைய போங்கு எப்படி இருக்கிறதோ அதுதானே இன்னைக்கு கண்டம் பண்றான். இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை கண்டம் என்ப, மேல உட்கார்ந்து இருக்கக்கூடியவருடைய சிந்தனை எவ்வளவு தரம் தாழ்ந்து போய்விட்டது. அந்த இடங்களை குறித்து மாற்றமாக சிந்திப்பதை கூட அல்லது அதனுடைய இறையாண்மைக்கு மாற்றம் என்றெல்லாம் பேசுகிற காலத்தில், இன்றைக்கு பாராளுமன்றத்தையோ சட்டம் இயற்றப்படுகிற இடம், அந்த சட்டங்கள் ஜாரியாக்கப்படுகிற நீதிமன்றங்களை நாம் வந்து விமர்சனம் செய்வதற்கோ அல்லது அதை கேள்வி கேட்பதற்கோ உரிமை இல்லை என்கிற நேரத்தில் அங்க உட்கார்ந்திருக்கவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது? போன வாரம் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தான், அந்த ஏற்கனவே வந்த சட்டம் ஆணும் ஆணும் திருமணம் முடிப்பதும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிப்பதும், ஒரு ஆண் எந்த பொருளையும் திருமணம் விலங்குகளை திருமணம் முடித்துக் கொள்ளலாம், தி கேஷுவல் செக்ஸ், ஃப்ரீ செக்ஸ், இதெல்லாம் இந்தியாவில் ஒரு சபையில் பேசுவதற்கு கூட வெக்கப்படுகிற ஒரு சூழல், ஆனால் அங்கே பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை நாம் தேர்ந்தெடுத்து இங்கிருந்து அனுப்பியிருக்கிறோம் நம்முடைய நீதிபதிகளாக. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ உங்களுடைய நீதியரசர்களும் உங்களை ஆளக்கூடியவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். மிக எச்சரிக்கையான ஒரு பதிவு. அப்போ அதெல்லாம் கூட இப்ப கடைசியா சொல்றான், நேத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு பத்திரிகையினுடைய செய்தி, அந்த அந்த சட்டத்தில் எந்த சட்டத்தை வந்து இந்த அரசு நீக்கியதோ அந்த சட்டத்தில் அப்படிப்பட்ட செய்தி அல்ல. 497 சட்ட வரம்பின்படி அதைத்தான் இப்ப நீக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, அது எல்லாரும் எல்லாரையும் கூட்டு தவறான, இட்ஸ் நாட் அலவுட் ஃபார் இல்லீகல் செக்ஸ் அப்படிங்கிறது இல்லைங்களா. அது வந்து யாரும் யாரோடு கல்ல உறவு கொள்ளலாம் அப்படின்லாம் இல்லை, அது பத்திரிகையில் தவறாக இடப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதுக்கு பின்னாடி உட்காந்து அதை படித்தேன். அப்போ சட்டம் இதில் என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதில் ஒரு செய்தியை போட்டிருக்கிறார்கள், ஒரு ஆண் ஒரு பெண் தன்னுடைய கணவன் சரியில்லை என்று சொல்லி, தன்னுடைய கணவனுக்கு வேறு யாரோட தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி போய் ஒரு காவல் நிலையத்தில் பதிவு செய்தால் அந்த கணவனை தண்டிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. அந்த கணவனை தண்டிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. ஒரு மனைவி தவறாக நடக்கிறாள் என்று சொல்லி ஒருத்தன் கோர்ட்டுக்கு போனா அப்படின்னு சொன்னா, அந்த மனைவியோடு எவன் ஒருவன் தொடர்பு வச்சிருந்தானோ அந்த ஆணை தான் தண்டிப்பாங்க. அந்த ஆணுக்கு தான் அந்த இடத்துல தண்டனை, இந்த பெண்ணுக்கு தண்டனை இல்லை. இப்ப இது வந்து தலைகீழான சட்டங்களா இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி நீதியாக இருக்கிறது. அப்ப எல்லா இடங்களிலுமே ஆண் தான் தண்டிக்கப்படுவான். அதுல அவங்க சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு பெண் சுதந்திரம், பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெண்களுக்கு அதிகமான அதிகார வரம்புகளை கொடுத்து விட்டோம். இப்ப எங்க பார்த்தாலும் பெண்ணுக்கு எந்த இதுல சேஃபா இருக்கா, அவள் பாதிக்கப்பட்டவள் என்று சொல்லி ஆணை தண்டிக்கப்படுகிறார், பெண் எஸ்கேப் ஆயிடுறா. அதனால என்ன செஞ்சிருக்கணும், பெண்ணையும் தண்டிப்பதற்கு சட்டம் கொண்டு வந்திருக்கணும். இவ என்ன செய்யணும், அந்த ஆணை தண்டிக்கிற சட்டத்தை எடுத்துருங்கண்ணா. எவ்வளவு பெரிய அறிவாளிகள், உலகமே சேர்ந்து காரி துப்புகிறது. அப்ப தண்டிக்காத இல்லை, நாங்க வந்து இதுல ஃப்ரீடம் வாங்குறோம் சொன்னது மாதிரி, இதுல வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க, நாங்க இதுல இருந்து தப்பிச்சுக்கிறோம். போன வாரம் சொன்னது மாதிரி, அந்த சவுதியில இருந்து போய் ஒலிம்பிக்ல நாங்க வர்றோம், கலந்துக்கிறோம் அப்ளிகேஷன் கொடுத்தோம். ஒலிம்பிக்ல ஒரு ஆர்டர் போட்டோம், ஓகே யூ கேன் ஜாயின் வித் அஸ் பட் டோன்ட் வேர் த புர்காஸ். சவுதி பெண்களுக்கு என்ன அனுமதி, ஒலிம்பிக்ல வந்து கலந்துக்கலாம், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், புர்கா மட்டும் போடக்கூடாது. யூ கேன் வேர் நிகாப், இந்த தலையில் இப்படி மாட்டிக்கிற இந்த கர்சீஃப் மாதிரி இருக்குல்ல அது போட்டுக்கலாம், இந்த கருப்பு ட்ரெஸ் போடக்கூடாது. இப்போ நடந்தது, நான் வானத்துக்கு மேலே பூமி கீழெல்லாம் பேசிட்டு, இந்த சமீபமாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த குப்பை, நாம் எங்கெல்லாம் வந்து இஸ்லாம் அப்படி நிற்கிதோ இப்படி நிற்கிதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் இல்லை. நாம் வாழ்வதில் தான் இஸ்லாம் இருக்கிறது, நம்ம வாழ்றதுல தான். இந்த குரானும் ஹதீஸும் அப்படியே நாங்கள் தலையில் தூக்கி வச்சுக்கிறனாலாம் எந்த பிரயோஜனம் இல்லை, வாழ்ந்து பார்த்தால் தான். இல்லைன்னா இந்த குரான் எகெயின்ஸ்டாக வேலை செய்யும். அல்லாஹ்வே குரானில் சொல்கிறான், அலைக், இந்த குரான் நேர் எகெயின்ஸ்டாக உங்களுக்கு வேலை செய்யும், அது உங்களை கொண்டு போய் நரகத்தில் தள்ளிருங்கிறான் கத்தி மாத்திரி. அப்போ உலமாக்களுடைய பெரிய மஜ்மா ஒன்னா கூடினாங்களாம், இது சொல்லப்படுறது, அங்க என்ன நடந்துச்சு தெரியாது, எல்லாம் ஒன்னா கூடி சரி புர்கா போடாம கூட நம்ம போய் கலந்துக்கலாம், எதுல அந்த ஒலிம்பிக்ல இந்த வருஷம் கலந்துட்டு வந்தாங்க ஃப்ரம் சவுதி உமன்ஸ், போயிட்டு பார்ட்டிசிபேட். இப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, இது உடனே சொல்றான், இவ்வளவு நாளைக்கு பின்னால் இன்றைக்குத்தான் ஃபெமினிசம், பெண்ணுரிமை அதெல்லாம் நடந்திருக்கிறது. இதுவரையும் அழுத்தி வைக்கப்பட்ட அந்த ஆண் பேட்ரியார்சி என்று சொல்லப்படுகிற அந்த ஆண் அடிமைத்தனம், ஆண் உரிமை அப்படிங்கிறது இன்னைக்கு சவுதி கொஞ்சம் விலக்கி இருக்கு. இன்னைக்கு தான் பெண்கள் சுவாச காற்றை சுவைக்கிறாங்க. எது போடுவேன்னு சொல்றவ சட்டையை கலட்டுறதுக்கு பேர் சுதந்திரம். சொல்றது விளங்குதா இல்லையா, அவ உடம்ப வம்படியா நான் போடுவேங்கிறான், எனக்கு இதுதான் நல்லா இருக்கு, நான் கம்ஃபர்ட்டா இருக்கேன், இல்ல இல்ல நீ கலட்டு அப்படின்னு கலட்டிட்டு சுதந்திரம் கொடுத்துட்டோம் பாத்தீங்களா, எவ்வளவு அறிவா இருக்கும் நம்ம. அதையும் ஒருத்தன் சுதந்திரங்கிறான், அதை ஒரு மீடியாக்கள்ல பேசுறான், திரும்ப அதை பத்தி பப்ளிசிட்டி பண்றான், இஸ்லாம் எவ்வளவு கேவலமா 21ஆம் நூற்றாண்டு இருக்குன்னு 4 பேர் எழுதுறான். அதையும் நல்லா பாதுகாக்கணும். இன்றைக்கு இதை தவிர இதை விட்டு இந்த ஒழுக்க நெறிகளுக்கு மாற்றமாக வேறொன்றை வைத்து இந்த உலகத்துல என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சாலும் ஒண்ணுமே நடக்காது.
இது எவ்வளவு வந்து ஸ்ட்ராங்கா, இதை நீங்கள் போலித்தனம் என்று சொன்னாலும் கூட அல்லாஹ் உங்களுடைய வார்த்தைகளில் இன்றும் பேச வைக்கிறான். நிர்பயா கொலை வழக்கு நடந்த உடனே முதல்ல பேசின பேச்சு இஸ்லாமிய சட்டம் வரணுங்கிறான். டெல்லியில ஒரு பிள்ளைய பிடிச்சி இழுத்து ஒரு பஸ்ஸுக்குள்ள வச்சு கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இஸ்லாமிய சட்டம் வரணும் உடனே. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே இஸ்லாமிய சட்டம் கிறுக்கு பயல்கள் சட்டம். இப்ப என் தங்கைக்கு என் மனைவிக்கு சிரமம் ஏற்பட்டு விட்டால் அப்ப இஸ்லாமிய சட்டம், எவனுக்கோ ஏதோ நடந்துச்சுன்னா போயிட்டே இருங்கப்பா அப்படின்னு சொல்றது என்ன அளவிலான அறிவு என்கிற அளவு கூட நமக்கு விளங்கல்ல. அதைத்தான் இங்க சொல்றான், இப்ப அடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த சட்டம் இருக்கிறது. அடிங்க நல்ல கசையால் அடியுங்கள், அடிப்பதை காட்டுங்கள், கல்லால் எறிந்து கொள்ளுங்கள். என்ன அந்த ஒரு பெர்சன்டேஜோட அந்த ஈவில்னஸ் போயிடும், அந்த ஒரு ஆத்மாவோடு அந்த அந்த சாப்டர் அழிக்கப்பட்டுரும். இனி மீண்டும் 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 இந்த சமூகத்தில் அது போன்ற சிரமங்கள் நிகழ்வது தடுக்கப்படும். அப்ப அதுல இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது சொன்ன செய்தி, நீ உங்களுடைய நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்கிற அந்த பெண்கள் அதே போன்ற ஆண்கள் அவர்கள் அந்த சட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தால், அவர்களுக்கு ஹத்தடிக்கப்பட்டிருந்தால் அதே போன்ற பெண்களே திருமணம் முடித்துக்கோ. என்ன அது வாழ்க்கையில பிரச்சனையாகும், வாழ்க்கையில இன்னைக்கு பாக்கிறோம் இல்லையா, எவ்வளவு வேண்டாலும் வந்து திருமணம் முடித்துக் கொள்ளலாம், யாரையும் அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணிக்கலாம். அல்லது இன்றைக்கு புதிய கலாச்சாரத்தை இங்கே கொண்டு வருகிறார்கள், கோஹேபிடேஷன், வாழ்ந்து பார்ப்பது. எது நான் இதெல்லாம் பத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க, எல்லாம் வந்துருச்சு, இதெல்லாம் புதுசு இல்ல, மெட்ராஸ் வரையும் வந்துருச்சு. கோஹேபிடேஷன், ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்ந்து பார்ப்பது, அப்புறமா தங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா திருமணம் முடித்துக் கொள்வது, இல்லைன்னா சலாம் சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுறது. இங்க மெட்ராஸ்ல நம்ம இங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு மோசமான வாழ்ந்து பார்ப்பதற்கு அடுத்த பெண் தான் கிடைத்தாளா, உன் கூட பிறந்த தங்கச்சி இல்ல, அந்த பெண்ணை பார்த்து உன் பெண்ணா யாருன்னு புரிஞ்சுக்க முடியாது, உன்னை பெத்த அம்மா இல்ல, உன்னை பெத்த தாய் இல்ல, அவளை பார்த்து பொம்பளை எப்படி இருப்பான்னு புரிஞ்சுக்க முடியாது. இன்னொருத்தி மவளை பிடிச்சி அவளை வச்சு அவளோடு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கொடுத்தனம் நடத்தி அப்புறம் பிடிக்குதா இல்லையான்னு ஒரு முடிவு பண்ணுவாராம். அப்புறம் வருகிற கணவன் அவளோடு எப்படி இருப்பான், அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும். இன்னொருத்தனை திருமணம் முடிக்கிற அப்புறம் போய் அவன் சொல்றான், நீ எத்தனை பேரை இதுக்கு முன்னாடி திருமணம் முடிச்சிருந்த கேட்பான். இன்றைக்கு எந்த உலகங்கள்லாம் நாங்கள் வாழ்ந்துட்டோன்னு பேசிக்கிட்டு இருக்கானோ, 20 வருஷம் 10 வருஷம் எந்த தம்பதிகள் ஒன்னாக சேர்ந்து வாழுகிறார்களோ அமெரிக்காவில் அவார்டு கொடுக்குறான். 10 வருஷத்துக்கு மேல எந்த தம்பதிலாம் ஒன்னா இருந்தாங்களோ அவங்கெல்லாம் கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறான். எப்படி தமிழ்நாட்டில் வந்து இவர் வந்து லஞ்சமே வாங்காதவர்னு அவார்டு கொடுக்குறான், போலீஸுக்கு அதே மாதிரி போலீஸுக்கு அவார்டு, லஞ்சமே வாங்காதவர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆனா போலீஸ்னா எப்படி இருக்கணும், அப்படித்தானே இருக்கணும். அப்ப அவார்டு கொடுக்கறதுல இருந்து என்ன அழகுன்னு விளங்குது. அப்ப இந்த செய்திகளை உடைத்தெறுவதற்குத்தான் இஸ்லாம் இவ்வளவு போராடுகிறது, இவ்வளவு சொல்லுகிறது. இதை எடுத்து எம்புவது, இதை சொல்லுவது, சமூக தலங்களில் ஏதாவது ஒரு வகையில் இதை கொண்டு போய் சேர்ப்பது இஸ்லாமியர்களுடைய கடமை. இது எதை பள்ளியில உட்காந்து இப்படி பேசிட்டோம், சூப்பரான செய்தியா அப்படின்னு சொல்லிட்டு போறதுல இல்ல, இஸ்லாம் வாழ்ந்து காண்பிப்பது. ஒரு மணி நேரம் பயன் பண்றவங்க இல்ல, ஒருத்தரோட எப்படி பேச தெரியுதுன்னு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பேர் தான் இஸ்லாம். 2 மணி நேரம் நல்ல அருமையான செய்தியை சொன்னாங்க, அங்க போனோடனே அடுத்தவன் எப்படி பேசுறதுன்னு தெரியல, அடுத்தவங்கள்ட்ட எப்படி நடக்கிறதுன்னு தெரியல, அடுத்தவங்களுக்கு உபகாரம் செய்யறது தெரியல, இன்னொருத்தருக்கு ஹிதுமத் செய்யறது தெரியல, ஒரு அந்நிய முஸ்லீமோடு அல்லது முஸ்லீம் அல்லாதவரோடு எப்படி நடக்கணும்னு தெரியல, அவங்க பெண்கள் இடத்துல எப்படி நடக்கணும்னு தெரியல. இது எல்லாமே சொல்லுது இஸ்லாம். அப்ப இந்த வாழ்க்கை முறைக்குத்தான். அப்ப இந்த ஆயத்தை வைத்து பெருமான இன்னொரு சஹாபி சொல்லும் போது சொன்னாங்க, ஒரு விபச்சாரன் ஒரு விபச்சாரியைத்தான் திருமணம் முடிப்பான் அப்படிங்கறத அப்படி மாத்தி போட்டு, அன்னஹு லா யன்கிஹு ஸானியா இல்லா ஹுவ ராதின் பிஸினஹ, ஒரு ஆண் ஒரு விபச்சாரியை திருமணம் முடித்தால் பொருந்திக்கொண்டுதான் திருமணம் முடிக்கிறார். எந்த ஆணும் தன்னுடைய மனைவி விபச்சாரி என்று தெரிந்தால் திருமணம் முடிக்க மாட்டான். யாராவது பச்சையா சொல்லி இவங்க இப்படித்தான் அப்படின்னா திருமணம் முடிப்பானா, ஒத்துக்க மாட்டான். அவனுடைய சாய்ஸ் அப்படி இருக்காது, I want to fresh. எனக்கு அப்படித்தானே கேட்கிறான், எல்லாம் எதா இருந்தாலும் எனக்கு வந்து பிராண்டட். இன்னைக்கு உள்ள அதுவும் அந்த கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்க பிள்ளைங்களா இருப்பாங்க, உங்களுக்கு விளங்காது, 15 ரூபா கொடுத்து பனியை வாங்கி இந்த ரோட்டு ஓரத்தில் போட்டிருப்பீங்க பிராண்ட். அந்த பிராண்டும் வெளியே போட்டிருக்கணும் அங்கே, அவனது அதை எல்லாரும் பார்க்கணும். அந்த பேண்ட்டில் போட்டிருக்கக்கூடிய அந்த பிராண்டு பார்த்தா அதை பார்த்து இது 1500 ரூபா அந்த பேண்ட், 2000 ரூபா அப்படிங்க அவனுக்கு ஒரு கிரேட். இந்த அத்தாக்கு எவ்வளோ சொன்னாலும் விளங்காது, ஐயோ இது 2000 ரூபா பேண்டியா பிராண்டு பேண்டியா, என்னங்க பிராண்டு என்னடா, நாங்கள்லாம் ஒரு துணியை வாங்கி ரெண்டாக கிழிச்சு நானும் என் தம்பியும் தச்சுக்கிட்டோன்னே பேசிக்கிட்டு இருப்பாரு. காணோம். அப்ப இந்த இடத்துல சொல்றாங்க, ஏன் ஏத்துக்கிறான், அந்த சாய்ஸ்னஸ் வருது அப்படின்னு சொன்னா அந்த மனோநிலை, அப்ப அவன் அக்செப்ட் பண்றான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு உள்ளேயும் அப்படித்தான் இருக்கிறது. ஏன்னா மற்ற எல்லா நிலைகளையும் விட குடும்ப வாழ்க்கை அடுத்த சமூகத்தை உருவாக்குகிற பொறுப்பு. வெறும் இட்ஸ் நாட் ஃபார் செக்ஸ், வெறும் சுகத்திற்காக மட்டுமல்ல குடும்ப வாழ்க்கை, அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறது. நீங்கள் என்ன விதையிடுகிறீர்களோ அப்படித்தான் அடுத்த சமூகம் உருவாகும். சிந்தனை ரீதியாக, உடல் ரீதியாக, அறிவு ரீதியாக, தக்குவா ரீதியாக, எல்லாம் இங்கே வர்றதுதான். விடாமல் தன்னுடைய கருவிலே தஹஜ்ஜுத் தொழுத குர்ஆன் ஓதிய பெண்ணுடைய ஒரு குழந்தை எப்படி பிறக்கும் தெரியுமா? வெளியே வந்த உடனே தாய் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருந்ததனுடைய பரக்கத், கொஞ்ச நாள்ல குர்ஆன் ஓதின குழந்தைகள், மனப்பாடம் செஞ்ச குழந்தைகள் உண்டு. தன்னுடைய குழந்தைய கவல அதிகமாக செலவாத்து ஓதிய பெண்களுடைய குழந்தைகள் ஹாஃபிலாக கொஞ்சம் காலில் 2 வயசுல 5 வயசுல 4 வயசுல நீ உருவாகுறாங்கல்ல, 5 வயசுல 4 வயசுல ஹாஃபிதா இருக்காங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, அந்த துபாயில போய் உட்கார்ந்து உலக இன்டர்நேஷனல் கிராஃப்ட் காம்படிஷன்ல போய் உட்கார்ந்தப்போ ஆயிரக்கணக்கான பேர் எல்லாம் 2 பிளம், 3 வயசு 4 வயசு 5 வயசு எல்லாம் ஹாஃபிஸ் போட்டிக்கு வருது. என்ன பறக்குது, என்ன பறக்குது, பாப்பா அம்மாவுடைய பறக்குது. அப்ப அப்படி இருந்தால இப்படிப்பட்ட, ஏற்கனவே நான் சொன்னேன், திருமணம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டே நோக்கம் தான் குர்ஆன் சொல்லுகிறது. பெருமானாரும் ரெண்டே நோக்கம் தான், வேற எந்த நோக்கம் இல்லை. திருமணம் முடிப்பது அப்படிங்கிறதுக்கு பர்பஸ் டு செட் அப் எ ஃபேமிலி, அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்குறது, ஒரு குழந்தையை அடுத்த சமூகத்திற்கு கொடுக்கிறது. இன்றைக்கு என்னுடைய கல்லூரி மாணவர்களுக்கு, வாலிப பிள்ளைங்களுக்கு, 10th படிக்கிறவங்களுக்கு, 11th எல்லாருக்கும் இதை சொல்லணும். பருவகால காதல், 8th படிக்கும்போது 9th படிப்பாங்க நல்லா அழகா இருக்கா வெள்ளையா இருக்கா, இல்லை அந்த பையனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இது வாழ்க்கைப்பா. உன்னுடைய ஒய்ஃபை எப்படி தேர்ந்தெடுக்கணும், என் குழந்தையை சுமப்பதற்கு, என்னுடைய சமூகத்தை உருவாக்குவதற்கு இவள் தகுதியானவளா தான், இல்லை வெள்ளையா இருக்கா, 6 மாசம் கூட இல்லை, அதில் என்ன கிடந்த போது. பெருமானார் சொன்னார்கள், என் குழந்தையை சுமப்பதற்கு இந்த தாய் தகுதியா, ஒவ்வொரு நிக்காகலையும் ஓதுவாங்க, தஸவ்வஜு அல் வதூத வல் வலூத், அல் வதூத வல் வலூத், உங்களுடைய மணப்பெண்ணுடைய தேர்வு அல்லது மணமகனுடைய, ரெண்டு சைடும், ரெண்டு சைடும், வெறும் பெண் மட்டுமல்ல ஆணும் சேர்த்து தான். இவனிடத்திலிருந்து கருவை நான் ஏற்றுக்கொள்வதற்கு இவன் தகுதியானவனா அப்படின்னு ஒரு பெண்ணு பார்க்கணும். ஒரு பெண் வந்தாங்க, யாரோ சொல்ல எங்க பாப்பா எங்களுக்கு, எனக்கு ஒருத்தருக்கு பேசிட்டாரு திருமணம் முடிச்சிட்டாரு, எனக்கு அந்த திருமணமே பிடிக்கல, பெருமானார் அந்த நிக்காக கேன்சல் பண்ணிட்டாங்க, கிடையாது நீ அந்த திருமணம், யூ கோ அண்ட் சூஸ் யுவர் செல்ஃப். அப்ப அந்த பெண்ணு சொல்லிச்சு, இல்ல இல்ல எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு, ஆனா அந்த கணவன் சில விஷயங்கள்ல நல்லபடியா இருக்காரு, யாரை சொல்ல நான் விடுறதுக்கு விரும்பல, ஆனாலும் என் தகப்பனாருடைய ஃபோர்ஸ்னஸ், இந்த உலகம் என் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். நீங்க வந்து அந்த பெண்ணை அப்படி அமுக்கி திருமணம் முடித்துக் கொடுப்பது அழகல்ல, யார தேர்வு செய்யணும்னு. ரொம்ப காலமாக இந்த பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல நடந்துகிட்டு இருக்க செய்தி நம்ம சொல்லிக் கொடுக்காதனால தானே, அவளுடைய தேர்வு ஏன் அப்படி போகுது, கரண கொடூரமா, ரொம்ப அசிங்கமா, ஜமாத்தெல்லாம் தலையிட்டு, ரொம்ப கேவலமா பொது வெளியில பேசி, அதுக்கு இன்னொருத்தர் பதில் சொல்லி, முஸ்லீமா வாழ்ந்தா வாழலாம் வாழாம போலாம், ஏன் எப்படிலாம் பேசுறாங்க பாருங்க. அவர் ஒரு இஷ்டம் தானே இஸ்லாமியரா வாழ்றது. ஒரு ஒரு பெருமானார் சொன்னார்கள், உங்களை நான் ஒரு தீயில் போய் விழுகிற விட்டில் பூச்சிகளாக பார்க்கிறேன், நீ விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்கு அவனை கெட்டி பிடிச்சி அணைச்சிக்கிறேன் நாங்க பெருமானார். இஸ்லாம் நான் என்ன கிள்ளுக்கிறையா, அந்த எதிரிகள் அந்த காபிர்கள் யார் அடித்தார்கள் அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்று பெருமானத்தினாங்க, ஒரே ஒரு வார்த்தை லாயலாக சொல்லிடு எனக்கு போதும் அப்படின்னா, இது எங்க இருக்கு பெருமானாருடைய தமிழ் இல்ல ஏத்துக்கிட்டா, இட் இஸ் எ சாய்ஸபிள், ஈமான் அப்படிங்கறது இல்ல, இஸ்லாம்ங்கிறதுல அமுக்கம் இல்லை. என்ன அமுக்கம் இல்லை, எதை கேணத்தனமா இருக்கு பேசுறது? இல்ல சமூக பொது வழிகளில் நாம் என்ன கருத்து வைக்கிறோம்னு வர வர வரம்பு முறைகளே இல்லாம போச்சு. இதனாலதான் நாம் பொது சார்ந்து இந்த மாதிரி தலைப்புகளை எடுத்து, இது என்னுடைய தாய்க்கும் என்னுடைய சகோதரிக்கும் என்னுடைய தங்கைகளுக்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கு போகணுங்கிறதுக்கு தான் இந்த தலைப்பு எடுத்து பேசுறது. இதை பத்தி இதை சும்மால பேச முடியாது. வர நாலு பேர் நாலு கேள்வி கேட்பான், யார் அல்லாஹுவையும் ரசூலையும் விரும்புறானோ, இந்த குரானை வெளியே வரணும்னு நினைக்கிறானோ, அவனுக்கு மட்டும்தான் இது போய் சேர முடியும். ஒரு வாரம் ரெண்டு வாரமா, 150 வாரம் முடிச்சிட்டோம், கடந்து வந்துட்டோம். அப்ப இந்த மனசு உள்ள வரணும் அப்படின்னு சொன்னா, அடுத்த அந்த திருமணத்தினுடைய நோக்கம் ரெண்டே ரெண்டு தான் குரான் சொல்லுகிறது. ஒன்னாவது செட்டப் ஏ ஃபேமிலி, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கணவனை பார்க்கணும். இவன் லாயக்கானவனா? இது அகதப அஹதுக்கும் மிம்மன் தர்தவுன தீனஹு வ குலுகஹு ஃபதஸவ்விஜு. யார் தீன் விஷயத்துல நீங்க சாட்டிஸ்ஃபையா பாக்குறீங்களோ உடனே கல்யாணம் முடிச்சு வச்சிருங்க. அதுல முன்ன பின்னெல்லாம் கிடையாது, பெண்ணுக்கும் ஆணுக்கும் மார்க்க விஷயத்துல சரியா இருக்காங்களா அந்த குடும்பம், அல்லாஹு கஞ்சிக்கிறாரா ஃபதஸவ்விஜு. வ இல்லா தகுன் ஃபித்னதுன் ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் அரீத். லேசான ஃபித்னா உருவாகுது, மிகப்பெரிய ஃபித்னா உருவாகுது. மிகப்பெரிய பித்னாவுக்கு இது காரணமாக ஆகிவிடும். மற்ற பிரச்சனை எல்லாம் தனி மனித சார்ந்த பிரச்சனை, வட்டி வாங்குறது, மது அருந்துறது, இதெல்லாம் அங்கங்கிட்டோட முடிஞ்சு போயிடும். ஆனால் இது சமூகம் சார்ந்த, ஜென்ரேஷன் சார்ந்த பிரச்சனை. இது அடுத்த சமூகத்தையே வீணாக்குகிற ஒரு பிரச்சனை இது. அப்போ இது போன்ற இந்த நிலையில் இரண்டாவது பெருமானார் சொன்னாங்க, ஒன்னாவது செட்டப் ஏ ஃபேமிலி, இரண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு தகப்பனாக, ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக எல்லாருக்குமே ஒரு ரோல் உண்டு. இன்னைக்கு என்ன சொல்றான், நம்ம இருந்துக்குவோம் அப்படி போயிடுவோம். இங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, இங்க மேலே இருக்கக்கூடிய நோக்கமே என்ஜாய்மெண்ட் தான். அங்க என்ன இல்லை, இதெல்லாம் கிடையாது, நோக்கம் கிடையாது, பர்பஸ் இல்லை, செட்டப் ஏ ஃபேமிலி எல்லாம் கிடையாது, என்ஜாய்மெண்ட். வி வில் என்ஜாய். குழந்தை வேண்டாம், குழந்தை வேண்டாம், இது வேண்டாம். இன்னைக்கு இது கல்யாணத்துக்குள்ள நடக்குது. இடையில சமீபமா 2004-05 வந்த ஒரு பத்திரிகை தவள் அதுல போட்டிருக்கான், டபுள் இன்கம் நோ செக்ஸ், டபுள் இன்கம் நோ செக்ஸ். ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஆனா குடும்ப வாழ்க்கை வேண்டாம். இப்ப குழந்தை வேண்டாம். இப்ப இவர் காலையில போனா சாயங்காலம் வருவார், அந்த அம்மா சாயங்காலம் போனா காலையில வரும். என்ன 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 நடத்துறாங்க, எங்க போறோம், எதுக்கு வாழ்றோம், எதுவும் கிடையாது. அதனாலதான் இஸ்லாம் சொல்லிச்சு, முழுசாக மானிட்டரி ஃபண்ட் அந்த பொறுப்பு எல்லாமே ஆணை சார்ந்தது. பெண்ணுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, ஒரு பைசா செலவழிக்க வேண்டியது இல்லை. குடும்பம் சார்ந்து ஒரு பெண் பெரிய கோடீஸ்வரியா இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி ஒரு 1,000 ரூபாய் எடுத்து போட வேண்டியது இல்லை. ஆணின் பொறுப்பு, சாப்பாடு கொடுக்கறது, அவளுக்கு ஆடை அணிவிக்கிறது, அவர் தங்களுக்கு இடம் தங்க இடம் கொடுப்பது, அவருடைய குழந்தையை பராமரித்துக் கொள்வது, எல்லாமே ஆணுடைய பொறுப்பு. அர்ரிஜாலு கவ்வமூனா அலன் நிசா பிமா ஃபல்லல்லாஹு பிஹி பஅதுஹும் அலா பஅத் வ பிமா அன்ஃபகு. நீங்கள் செலவு செய்வதற்காக வேண்டிய அல்லாஹு தஆலா உங்களை சக்தி வாய்ந்தவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறார். ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, அது என்ன, நம்ம தான் செலவு செய்யணுமா, அவங்க செலவு செய்யக்கூடாது, அவங்க செலவு செய்யறாங்க. வேற அப்ப செலவு செய்யறது அந்த ஆணாதிக்க மதத்தனை இந்த ஆயத்தின் சொல்லுது? இல்ல இல்ல இல்ல. ஒருத்தர் 50,000, 1,00,000, 2,00,000 கொடுத்து ஒரு கார் வாங்குறாரு, அதை எப்படி வச்சிருப்பாரு? வீட்டுல முன்னாடி கொண்டு வந்து வச்சுக்குவாரு, நல்லா தொடச்சு கிடச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு, இன்னும் காசு வந்துருச்சு, அந்த 2,00,000 கார் போய் இப்போ ஒரு 15,00,000 கார் வருது, அடுத்த ஒரு பெரிய கார். இப்ப இந்த கார் எங்க இருக்கும், 15,00,000 கார் லேட்டா வந்துச்சு, ரெண்டாவது கார் வெளியே போடு, இந்த முத காரை உள்ள வச்சு கவப்பாரா, 15,00,000 உள்ள வந்துடும், 2,00,000 வெளியே போயிடும். அதை வாசல்ல நிப்பாட்டுப்பா, பழசு கூச உள்ள போடு, எவனும் கோடு போட்டுருவான் சொல்லுவானா இல்லையா? நடைமுறை வாழ்க்கையில் என்ன, எதுக்கு செலவழிக்கிறோமோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், எதுக்காக வேண்டி நீங்கள் செலவு செய்கிறீர்களோ அதில் உங்களுடைய கவனம் குமியும், உங்களுடைய பாதுகாப்பு குமியும். பொண்டாட்டி விஷயத்துல செலவு செய்யறன்னா அதை நீ பாதுகாத்துக்குவ. சிம்பிள் லாஜிக், சிம்பிள் லாஜிக் அவர் சொன்ன. அதே மாதிரி இந்த இடத்துல அல்லாஹு தஆலா இன்னொரு செய்தியை இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறான், ஒருவர் தவறு நிகழ்ந்து விட்டது, அந்த பெண்ணை திருமணம் முடிக்கலாமா? இந்த ஆயத்துக்கு கீழே அந்த கேள்வி வருது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தவறு நிகழ்ந்துச்சு, இன்னைக்கு நடக்குது இல்லையா, பஞ்சாயத்து கூப்பிட்டு பண்றாங்க, என்ன செய்யலாம், என்ன எதுன்னு நடக்குது. இது இஸ்லாமிய சட்ட வரம்புகளுக்குள்ளே குறிப்பாக முஹல்லாவினுடைய ஜமாத்து தலைவர்கள் படிக்க வேண்டிய சூரா இது. இந்த சூரா சூரத்து நூரை படிச்சே ஆகணும். அப்ப கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்றாங்க, ரெண்டு பேரும் உட்காருங்க அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணாங்கன்னா இந்த திருமணத்தை உடனே என்ன செஞ்சாங்க, தப்பு நடந்துச்சா கல்யாணம் முடிச்சுக்கோங்க, அது கூடுமா? இஸ்லாமிய அடிப்படையில் அல்லாஹுவினுடைய பார்வையில் இப்படிப்பட்ட திருமணங்கள் கூடுமா? பெருமானார் நடத்தி இருக்கிறார்களா, சஹாபாக்கள் நடத்தி இருக்கிறார்களா பார்க்க. அப்ப அது சார்ந்து சொல்லுகிற போது சொன்னார்கள், பி ஜமனி அபூபக்கர், அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்துல இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது. அந்த ஆணையின் பெண்ணையும் அவர்களிடத்துல கேட்டாங்க, திருமணம் முடிச்சுக்க ஒத்துக்கிட்டாங்க, ரெண்டு பேரையும் திருமணம் முடிச்சு நஃபஹுமா சனதன். இதே இந்த செய்திய தப்சீர் குர்த்துபி என்ற அந்த தப்சீருடைய ஆசிரியர் இந்த வார்த்தையை எழுதுறார், நஃபஹுமா சனதன், திருமணம் முடிச்சு வச்சுட்டு ஓராண்டு காலம் நாட்டை விட்டு வெளியாகிட்டாங்க, நாடு கடத்தப்பட்டார்கள், ஓராண்டு காலம் நாட்டில் இருக்கக்கூட வெளியே போயிருந்தாங்க. இதை வச்சு அடுத்தடுத்த முஃபஸ்ஸிர்கள் அடுத்த சஹாபாக்கள் இதற்கு கருத்து சொல்லுகிற போது, ரெண்டு பேர் இப்படி தவறு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் திருமணம் முடித்துக் கொள்வது என்பது கூடும். ஏன்னு கேட்டா இது ஒரு கான்ட்ராக்ட். இஸ்லாமிய அடிப்படையில் திருமணம் அப்படிங்கிறது என்ன, இட்ஸ் எ கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்டுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள என்னெல்லாம் உண்டோ ரெண்டு பேரும் பொருந்திக்கிறது வரை இருந்துக்கலாம். இங்கே நம்ம வாழ்கிற இந்த தமிழகம் மாதிரி கல்லானாலும் கணவன் பொருளானாலும் புருஷன், அவன் செத்தாலும் அவன் கூட தான் நீங்க அப்படிலாம் சொல்லல, ஓரளவுக்கு மேல நம்மளால இருக்க முடியல. ஒரு இடையில ஒரு கிதாப்ல எழுதும் போது அந்த ஆசிரியர் எழுதியிருந்தார், ஒரு கணவன் ஏழையாக இருந்தால் ஒரு மனைவி பொருந்திக்குவா, வீட்டுல காசு இல்ல சிரமமா இருக்கு சாப்பாட்டுக்கு, ஒரு ரொட்டி தான்ப்பா ரெண்டு பேரும் தின்னுக்குவோம் இருந்துப்பா. அதே மாதிரி ஒரு கணவன் நோயாளி வேற ஏதாவது ஆயிட்டாரு அவ பாத்துக்குவா. இது போன்ற சிரமங்கள்லாம், ஒரு கணவன் கொஞ்சம் அழகா இல்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு கொஞ்சம் வித்தியாசமா, அல்லது அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளான பின்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஒரு முக ஒரு கண மனைவி பொருந்திக்குவா. ஆனா ஒரு கணவன்ட குணம் இல்ல, கேரக்டர் இல்ல, மோசமானவன் ஒரு நாள் கூட இருக்க மாட்டான். அதுதான மெயின், அவனோட வாழ்ற அத்தனை காலத்துக்கும் அதுதான மெயின். சால்வா என்று சொல்லுகிற ஒரு மனிதர் அவர் வந்தார், அவரு வெளியேந்து போயிட்டு வீட்டுக்கு வந்தார், அவர் மனைவிட்டு வந்து என்னமோ கேட்டாரு, எப்பா என்னப்பா இது அப்படின்னாரு. அந்த அம்மா ஏன்ன வந்தீங்க இருங்கன்னு, உடனே இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் இவர் சொன்னாரு, அந்த கஸஹரி உம்மி, நீ என்னுடைய தாயினுடைய முதுகை போன்றவள், என் தாய்க்கு ஒப்பானவள். அந்த காலத்துல தலாக் கொடுக்கறதுக்கு இந்த வார்த்தை தான் பயன்படுத்துவான். இந்த ஹுக்குமுக்கு பேர் ஜிஹார் என்று சொல்லி ஒரு தனி சட்டம் இந்த இந்த சூராவினுடைய கடைசியில வருது. ஜிஹார் எப்படி தலாக்கோ அதே மாதிரி ஜிஹார் அப்படின்னு ஒரு சட்டம் உண்டு. என் மனைவி நீ வந்து என் தாயை போன்றவன்ட்டாரு, முடிஞ்சு தலக்காயிடுச்சு. விடும் சண்டை நடந்துச்சு, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க, டபக்குன்னு கிளம்பி வெளியே போயிட்டார், வெளியே போயிட்டார். திரும்ப கோவம்லாம் தெரிஞ்சு பின்னாடி சாயங்காலம் வர்றாரு, வந்த உடனே என்னப்பா கோவப்பட்டியா கோச்சிக்காத அப்படின்னாரு. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, பேசினதெல்லாம் பேசிட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி ரசூல்லாட்ட போய் கேட்காம இனி நான் உன்ட்ட பேசவே முடியாது, ஏன்னா நீ என்னை தலா கூட்டது மாதிரி போயிட்டு வாணிச்சு. உடனே இந்த அம்மா கிளம்பி நேர ரசூல்லாட்ட போகுது, போய் பெருமானார்ட்ட சொல்லுது, யார சொல்ல என்னுடைய கணவர் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு. சரி உல் கவப், அவருக்கு எப்பவும் கோபம் டக்குன்னு வந்துடும், எப்போதும் கோபம் டக்குன்னு வந்துடும். அவருடைய எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன். அப்ப பெருமானார் சொன்னாங்க, அப்ப அவங்கள விட்டு போயிடுறியா அப்படின்னு கேட்டாங்க. அவரை விட்டு உன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சிருந்த யார சொல்ல எனக்கோ வயசாயிடுச்சு. அந்த அம்மா சொல்லுது, அவர் மூலமாகவோ எத்தனையோ குழந்தைகளை நான் பெத்தெடுத்துட்டேன், எனக்கு குழந்தைகள்லாம் தனியா போயிட்டாங்க, இன்னைக்கு இவரை விட்டுட்டு போனா பாவம் பண்ணிட்டேன், அவரை பாத்துக்கிறதுக்கு அல்ல. புரியல, தப்பு செஞ்ச கணவனை கூட இன்றைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனையில கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட்ல வச்சு கேட்க அவங்க பிடிச்ச இப்படி செஞ்சானா அந்த பெற்றோர்கள் சொல்லி கொடுக்குறாங்க, அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லு பொண்ணுக்கு. புரியல, அவன் திருட்டுத்தனம் தான் பண்ணான், இவங்க மாமனார் மாமியாரும் சொல்றாங்க தாலி போயிடும் அனுபவிக்க முடியும். தாய் மாறினா முடிஞ்சு போச்சு, இஸ்லாமிய சட்டத்தில் அதுக்கு என்ன சட்டம் அப்படிங்கிறதுக்கு ஆயத்து வருது. ஒன்னொன்னா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒன்னாவது அடிமை உரிமைங்கிறாங்க, ரெண்டாவது 60 நாள். அந்த அம்மா எதுவுமே இல்லை இல்லைன்னு கடைசியாக சொன்னாங்க, நீ சதக்கா கொடுக்கணும், 60 பேரும் சாப்பாடு கொடுக்கணும், இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 15-20 மூட்டை இன்னைக்கு மாறி வந்து சதக்கா கொடுத்தன்னா அப்ப நம்ம சொல்றது அவர்த்தே காசு கிடையாது, அவரே பாமானாவார், எங்க போய் கொடுக்க போறாரு. ரசூல்லா அதை பத்தி இறக்கப்பட்டு சொன்னாங்க, ஒரு பத்து மூட்டை கொடுக்கணும், இன்னைக்கு உள்ள கணக்கில் இருக்கு, ஒரு பத்து மூட்டை பேரிச்சம்பளத்தை சதக்கா கொடுத்தா சரியாயிரு. அப்ப ரசூல்லா சொன்னாங்க, நான் ஒரு அஞ்சு மூட்டை தர்றேன் போடா போயிட்டு போதும், உன் கணவரை மீதி அஞ்சு மூட்டை வாங்கிக்க சொல்லு. பந்தமா சொல்லிச்சு, அவரே பாவம் யாரும் சொல்லலாம், நான் வேண்டாம் அந்த அஞ்சு மூட்டையும் தந்துடுறேன். வரலாற்று புத்தகங்கள் இன்னைக்கு நான் வேண்டாம் அந்த அஞ்சு மூட்டையும் தந்துடுறேன் அப்படின்னு. அப்ப பெருமானா சொன்னாங்க, அசபுத்தி ஓ அசந்தி, ஒரு அழகான காரியத்தை பண்ண நீ, சவாபான காரியம், அசபுத்தி ஓ அசந்தி, நல்ல உனக்கு நன்மையை நீ சேர்த்துக்கிட்டே அந்த அஞ்சு மூட்டை, இந்த அஞ்சு மூட்டை எடுத்துட்டு போய் இதை போய் சதக்கா கொடுத்துட்டு உங்க வீட்டு. என்ன அழகான தீர்ப்புகள் பெருமானா! இதை இதை தாண்டி இன்னொன்னு இல்லை, அப்ப ஒருத்தர் வந்து அப்படி திருமணம் முடித்து விட்டு தவறு நிகழ்ந்து விட்டு அதுக்கப்புறம் திருமணம் நிகழ்த்துறது அப்படிங்கிறது இஸ்லாமிய சட்ட வரம்புகளுக்கு அடிப்படை எப்படி அப்படின்னு கேட்டா, கூடுமா கூடாதான்னா, அதுக்கப்புறம் சட்டம் எழுதுறாங்க, அந்த இமாம்கள் சொல்லுகிறாங்க, ஒருத்தன் ஒரு தோட்டத்துக்குள்ள போய் திருடிட்டான், ஒருத்தன் ஒரு தோட்டத்துக்குள்ள போய் ஒரு பொருளை திருடிட்டான், திருடிட்டு வெளியே வரும்போது வாசல்ல அந்த தோட்டக்காரன் உட்கார்ந்துருக்கான். இப்ப அவனும் இவனை பார்த்துட்டான், இவன் அவனை பார்த்துட்டான். இப்ப அவன் இங்கிருந்து பக்கத்துல வந்து சொல்றான், எனக்கு அர்ஜென்டா இது தேவைப்பட்டுச்சு, நான் போய் எடுத்துட்டு இதுக்கு என்ன காசு சொல்லுங்க நான் கொடுத்துறேங்கிறான். ஆனா செஞ்சது தப்பு. அடுத்தவன் தோட்டத்துக்குள்ள போனது, அவன் மரத்துல ஏறி இவனுக்கு தேவையானது பறிச்சது, அவன்கிட்ட கேட்டிருந்துருக்கணும் வித்தவுட் பர்மிஷன். இப்ப பார்த்த உடனே சொல்றான், நான் இதுக்கு காசை கொடுத்துறேன், செஞ்சது என்னவோ தப்பு தான், நான் போய் எடுத்துட்டேன் அர்ஜென்ட்ல. உடனே அவன் சொல்றான், பரவாயில்ல பத்து ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துக்கான்ட்டான். பத்து ரூபாய் கொடுத்துட்டு இவன் பத்து ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னா, இந்த பொருள் இவனுக்கு ஹலாலாக ஆகிவிடும் இஸ்லாமிய ஹுக்கும் அடிப்படையில். அதே மாதிரி ஒருத்தன் தவறு நிகழ்த்தி விட்டு திரும்ப ஹலாலான முறையில் அந்த பெண்ணை திருமணம் முடித்தால், அந்த அந்த வார்த்தையோடு சொல்றாங்க, அவ்வலுஹு சிஃபாஹுன் வஆஹிருஹு வஆஹிருஹு நிக்கா, முதல்ல செஞ்சது தவறு, ரெண்டாவது செஞ்சது நிக்கா. அல் ஹராமு அல் ஹலாலு லா யஹ்ருமுல் ஹராம், நடந்த அந்த தவறை ஒரு ஹலால் என்பது திரும்ப ஹராமாக ஆக்காது அப்படிங்கிறது இஸ்லாமிய சுன்னத்துவல் ஜமாத் ஆகல இந்த சுன்னாவினுடைய அதிகபட்ச இமாம்களுடைய இது கருத்து. அப்படி திருமணம் முடிச்சா போடும். அதுல ஒரே ஒரு இமாம் அப்துல்லாஹி பின் மசூத் ரஹமத்துல்லா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹி பின் மசூத் மிகப்பெரிய அறிஞர், குர்ஆனுடைய மிகப்பெரிய ஆளுமை, அவங்க மட்டும் இதுல இருந்து கொஞ்சம் மாறுபடுறாங்க, எனக்கு இந்த கருத்தோட கொஞ்சம் உடன்பாடு இல்லை. அவர் சொல்றாரு, அந்த கருத்தையும் முஃபஸ்ஸிர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே எழுதி வைக்கிறார்கள், இந்த கருத்தோடு எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா, அவர்கள் முதல்ல சேர்ந்த அந்த உறவு இருக்கு இல்லையா, ஆயிரந்தா இருந்தாலும் அது தவறான உறவு. அப்போ அந்த உறவிலிருந்து அடுத்த உறவு, அடுத்த திருமணம் அடிக்கும் முடிக்கிறது வரையும் உள்ளான அந்த காலம், ஏதாவது ஒரு கேப் அவங்க கொடுக்கணும். ஒரே நேரத்தில் திருமணம் முடித்தால் அந்த ஹராமாக இருக்கிற நேரத்தில் உருவான அந்த குழந்தை ஜனிப்பதற்கு காரணங்கள் அல்லது வசதிகள் உண்டு. இன்னைக்கு சொல்றாங்கல்ல, கணவனுக்கு மனைவிக்கும் தலாக்கு ஆயிடுச்சு, மூணு மாசம் இத்தா காலம், ஏன் அந்த மூணு மாசத்துக்குள்ள குழந்தைகள் ஜனிக்கலாம், மூணு மாசத்துக்குள்ள குழந்தைகள் ஜனிக்கலாம், அதனால மூணு மாசம் ஆயிடுச்சுன்னா அவ டோட்டலா அதுல இருந்து ஃப்ரீ ஆயிடுறா, அதுக்கப்புறம் அடுத்த கணவன் அவன் மூலமாக பிறக்கிற குழந்தை. இன்னைக்கு சில இடத்துல சொல்றான், நம்ம வந்து பெரிய உச்சகட்ட அறிவுல இஸ்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டான், கணவனுக்கு மனைவிக்கும் பிடிக்கல, இன்னொரு ஆணுக்கு பிடிச்சிச்சு. இது இஸ்லாமிய, நான் ஏற்கனவே இதை பல தடவை சொல்லியிருக்கேன், அந்த அம்மாவையும் இவனையும் கூட்டிகிட்டு வந்துட்டான், இந்த பெண்ணை வந்து காதலன் கூட்டிகிட்டு வரான், இஸ்லாமிய ரெண்டு பேரும் வந்து இஸ்லாமைஸ்டு, குரான்லாம் முன்னாடி திறந்து வச்சு இப்போ இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து தீர்ப்பு வழங்கப்படுது, இங்கே அல்லாட்ட வழங்குற மாதிரி கூப்பிட்டு, நீ என்ன சொல்கிற, ஏய் உன் வீட்டுக்கார அம்மாவை அவருக்கு பிடிச்சி போச்சான், அவர் கட்டிக்கிட்டுங்கண்ணா, எப்படி இது வேற எங்கேயும் இல்லைங்க, பள்ளியாச்சல் இல்லை, இதில் நடக்குது ஒன்றில் ஒரு இடத்துல, உன் வீட்டுக்கார அம்மாவை இவருக்கு பிடிச்சி வச்சான், இவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டுங்களான். உடனே அவன் சொல்றான், அப்படிலாம் விட முடியாது, என் கூட நல்லா தானே இருக்காள். உடனே நீ என்னம்மா சொல்ற, இல்லைங்க எனக்கு அவரை பிடிக்கல. அப்ப நீ தலாக் கொடுமாங்கண்ணா, யார இந்த அம்மா தலாக்கு. உடனே அவங்க மூணு தடவை தலாக்கு, நான் உன்னை தலாக்கு விட்டேன், இந்த பொண்ணு தலாக் கொடுமா, ஆ என்ன ரைட், நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஓடுறாங்கண்ணா. இது பேர் வந்து இஸ்லாமிய சட்ட தீர்ப்புலாம் இல்லை, ரவுடியாலிசம், என்னன்னே தெரியாம செய்யறது. அடுத்த வீட்டுக்காரியை கூட்டிட்டு வந்து உன் கூட கல்யாணம் ஆச்சு, நீ குரானை நிலைநாட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சட்டம் சொல்லுது, இதுதான் பெண்ணுரிமை, எவ்வளவு பேத்தனமான பெண்ணுரிமையா இருக்குது. அவன் மூலமாக மூன்று மாதங்கள் அந்த குழந்தை அந்த பெண்ணுக்கு தரிப்பதற்கு வழிவகை உண்டு இஸ்லாம் சொல்லுது, மூன்று ஆண்டுகள். அப்ப அந்த மசூத் ரஹமத்துல்லாஹி மசூத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நீங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு திருமணம் முடிச்சுக்கிட்டாலும் சரி. ஏன்னு கேட்டா நீங்கள் சேர்ந்த நேரத்தில் உருவாகிற குழந்தை ஒருவேளை ஜினாவில் பிறக்கிற குழந்தையாக இருக்கும். எப்ப உருவாகும் சொல்ல முடியாது இல்ல. ஒரு குழந்தை எப்ப உருவாகும், யாருக்கு ஜனிக்கும், எப்ப ஜனிக்கும், எதுல ஜனிக்கும் சொல்ல முடியாது. அப்போ உங்களுடைய குழந்தை ஜினாவினுடைய குழந்தையாக பிறப்பதை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆகவே அந்த மாதிரி திருமணங்களை நீங்க தள்ளி வைங்க, பிரிச்சு வைங்க, நாளை தள்ளுங்க, ஏதாவது ஒண்ணு செஞ்சு அதுக்கப்புறம். ஏன்னு கேட்டா குழந்தைகள் இந்த உலகத்திலே உங்களுடைய அடையாளங்கள், சிர்ரு அபிஹி, உங்களுடைய அடையாளங்கள் அவர்கள் தான். நீங்கள் எப்படி நடந்தீர்களோ அது போன்ற அவர்களுக்கு ரியாக்ஷன் இருக்கும். உங்களை உங்களுடைய குழந்தைகளை வைத்து அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். وَكَانَ أَبُوهُمَا صَالِحًا. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், وَكَانَ أَبُوهُمَا صَالِحًا. அவ்வளவு பெரிய வேலையே அந்த இதை பாதுகாத்து, அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த தங்கத்தெல்லாம் மறைச்சி மேலே ஒரு செவரை எழுப்பி, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் படாத பாடுபட்டு எழுப்பி, அதுக்கு அந்த பயலுக்கு காசு தராம போய் அந்த ஊர்க்காரங்க அவங்க கூட சண்டை போட்டு கூட அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஏன் உனக்கு ஒரு வேலை சோறு தர மாட்டேங்க, நான் ஒரு டீ கொடுக்கல அந்த பயலுக்கு, நம்ம எவ்வளோ தூரம் வந்துருக்கோம், ஒரு டீக்கு சாயாக்கு வக்கு இல்லாத வயல்களை போய் இந்த செவத்தை நீ எழுப்பி என்ன. அவ சொன்னாங்க, வக்கானா அபூஹுமா ஃபாலியா, கீழே ஒரு பண்டல் பணம் இருக்கு, அது ரெண்டு எத்தீமுக்குள்ளது, அவங்க அத்தாவும் அம்மாவும் நல்லவங்க. புரியல, அவங்க அத்தாவும் அம்மாவும் நல்லவங்க, அல்லாஹ் இப்போது நம்மை வைத்து அதை பாதுகாப்பதற்கு அரணை ஏற்படுத்துகிறான். நாம நல்லவங்களா இருந்தோம்னா இந்த நாம் சம்பாதிக்கிற பொருளாதாரம் நம்முடைய கடைசி சந்ததி வரை போய் சேரும். அதுவும் ஹலாலாக இருந்தது. எவனும் எதுவும் செய்ய முடியாது, இவன் ஜிஎஸ்டி போட்டாலும் சரி, தலைகளும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, எந்திரிச்சாலும் சரி, ஏன் பைசா ஹலால், நான் 90 என்னுடைய 100%க்கு நான் 2.5% அல்லாட்ட ஜக்காத்து கொடுத்துட்டேன்னா என்னுடைய 97.5% ஒரு பய தொட முடியாது, ஒரு பய தொட முடியாது. இவங்க எடுக்கிற மாதிரி தெரியலாம், அல்லாஹ் எனக்கு அதுல பறக்க செஞ்சுக்கிட்டே இருப்பான், செஞ்சுட்டே இருப்பான். அதிர்த்து ஜிஎஸ்டி போட்டாங்களே, இனிமேட்டும் சதக்கா ஜக்காத்து கொடுக்கணுமா ஒருத்தர் கேட்டாரு. ஏற்கனவே கொடுக்கறதே பெஞ்சு சேலை, ஜக்காத்துங்கிற பேர்ல அந்த எடுத்து ஒரு தடவை துவைச்சா கை கையோட வந்துடும். சில பேர் தண்ணியில போட்டு எடுக்க கூட முடியாது சேலைய, அதை கொடுத்து போட்டு ஜக்காத்து வேற கொடுக்கணுமான்னு கேக்குறான். யார்கிட்ட ஏமாத்துறோம், எதுக்கு ஏமாத்துறோம், எப்படி ஏமாந்து போக போறோம். அப்ப அவ்வலுஹு நிக்காஹுன் அவ்வலுஹு சிபாஹுன் வ ஆஹிருஹு நிக்கா. அப்ப அனுமதி கொடுத்து இஸ்லாமிய சட்டம் நமக்கு சொல்லி தருகிறது. அதுக்கு அடுத்து கடைசியா அன்னைக்கு ஒரு செய்தியை சொல்லியிருந்தேன், இதுதான் அதுல முக்கியமான செய்தி. இது போன்ற செய்திகள் என்னவற்றையுமே ஒரு மோமினுக்கு அல்லாஹ் ஹராமாக ஆக்கி வைத்திருக்கிறார். ஒரு முஸ்லிமினுடைய தொடர்பு, திருமணம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா நேர போய் டக்குன்னு உட்காந்து அந்த மெட்ரிமோனியில நம்மளால அடிக்கலாம், ஏதாவது ஒண்ணு வருது, எங்கேயாவது ஒண்ணு சம்மந்த இல்லாத ஒண்ணு புடிச்சுக்கிட்டு அதை கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்லாம் இல்லை. இஸ்லாம் வரையறைகளை வரம்புகளை வகுத்தது, அதுக்குன்னு தனி சட்டங்கள் உண்டு. குஃபு, உங்கள் குடும்பத்திற்கும் இந்த ஆணுக்கும் இந்த பெண்ணுக்கும் திருமணம் முடிப்பது லாயகா, பார்க்க சொல்லுது, பார்க்க சொல்லுது. இதுல தேடுறது, பார்க்கறது, இது எல்லாத்தையும் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கிறது. ரெண்டு பேரும் மனம் ஒத்து வருகிறார். என்ன அது, இறைவனால் ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்ட ஒன்று. அப்படி இல்லாத இன்னொரு ஒரு பொண்ணை இன்னொருத்தர் திருமணம் முடிக்க முடியாது, நல்லா எழுதி வச்சுட்டான் ஏற்கனவே. கொஞ்சம் தேடணும், கொஞ்சம் பார்க்கணும், நம்ம குடும்பத்துக்கு தோதுவா தொழணும், கொஞ்சம் அழணும், அல்லாட்ட கேட்கணும், தாஜ தொழணும், மற்ற தொழுகையில் தாயும் தந்தையும் கேட்கணும், இப்படிலாம் கேட்டுதான். அந்த கணவன் தேடணும், அந்த மனைவி தேடணும். எத்தனை குடும்பங்கள்ல என் கணவனை நான் கனவுல பார்த்துட்டேங்கிறா, திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன், அல்லா எனக்கு காட்டிட்டான் என் கணவன் யாருன்னு அந்த மனைவி சொல்றா. அதே மாதிரி மனைவியை காட்டப்பட்ட ஆண்கள் எத்தனையோ பேரு, தன்னுடைய மகளுக்கு கணவன் யாரு, அதெல்லாம் பார்த்துட்டு போயிடுறாங்க ரொம்ப லேசா. நம்ம அதெல்லாம் எதுவுமே இல்லாம அப்படியே போற போக்குல யார் வேண்டாலும் முடியும். அதனாலதான் பெருமானார் சொன்னார்கள், தேர்வு செய்யுங்கள், உங்களுடைய அந்த குழந்தையை தேர்ந்தெடுத்து வளர்ப்பதற்கு இவர் தகுதியானவள் தானா. இந்த வெள்ள தோளும் இது மட்டும்லாம் அடையாளங்கள் இல்ல, சந்ததி ஜெனரேஷனை உருவாக்குவது, நல்ல சந்ததிகளாக இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து தருவது. அப்படி இல்லட்ட திருமணம் முடிந்த பின்னாலும் அல்லாஹிட்ட கேட்கணும், யாரு என்னுடைய மனைவி இப்படி ஆடவளாக இருக்க வேண்டும். அப்ப முதல்ல அல்லாஹு தஆலா ஜினா விபச்சாரம் என்பது எவ்வளவு பெரிய கொடுமை அப்படிங்கறத முதல் ஆயத்துகள் அல்லாஹ் சொன்னான், அவனுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது. இரண்டாவது ஆயத்தில் அல்லாஹ் சொன்னா ஒரு மூமின் ஒரு விபச்சாரியை திருமணம் முடிக்க மாட்டார். முதலாவது தண்டனை, அதுக்கப்புறம் இதை நீங்க செய்யாதீங்க, அது பக்கத்துல கூட போவாதீங்க, அப்படிப்பட்ட சிந்தனைகளே வேணாம். அடுத்த லெவல் இப்ப மூணாவது அடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், ஒரு முஸ்லிமான பெண் மீது ஒருவன் இட்டு கட்டினால் அல்லது அவளை விபச்சாரி என்று சொன்னால் அதற்கு என்ன தண்டனை? போகிற போக்கில் யாரை பார்த்தாவது அவங்க அப்படி இவங்க இப்படின்லாம் பேசிட்டு போதில்லை இன்னைக்கு சமூகம், அதுக்கு இஸ்லாம் ஒரு வரமுறையை ஏற்படுத்துகிறது. நீங்க போற போக்கில் யாருடைய அவருடைய குணநலன்களை பற்றியோ ஒரு குடும்பத்தை பற்றியோ பேசுவதற்கு உனக்கு அனுமதியே கிடையாது. யூ ஆர் நாட் லாயக். அந்த இடத்துல இந்த வசனத்தின் மூலமாக அடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், அல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத் ஒரு பெண்ணை யாராவது ஒருவர் இட்டு கட்டினால், அந்த இடத்துல பெண் அப்படிங்கிறது கூட அடைப்பு குறிக்குள்ள வல்லதீன யர்மூன அல் முஹ்ஸனாத் அதுக்கப்புறம் நான்கு சாட்சிகளை எவர் கொண்டு வரவில்லையோ அவருக்கு 80 கசையடி நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். ஏன்னா மேல கர்ண கொடுற சட்டம் 100 அடி அல்லனா ஒருத்தனை கல்லாலிருந்தே கொள்ளுவது. இவ்வளவு டைட்டான சட்டம் போட்ட உடனே போறவன்லாம் வர்றவன்லாம் இவனுக்கு பிடிக்காதவன்லாம் இவன்லாம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கல. அங்க ஒரு பெரிய பேரிகார்டை ஏற்படுத்துது. நான்கு பேர் சாட்சியோடு வந்து அந்த தவறை சொல்ல வேண்டும். அந்த தவறையும் மஜ்மாவா வச்சு கேட்பாங்க. நாலு பேர்டையும் திரும்ப பிரிச்சு பிரிச்சு கேட்பாங்க என்னென்ன நடந்துச்சு. அப்ப அந்த சாட்சிகள்ல யாராவது ஒருத்தர் மாத்தி சொன்னாலும் நாலு பேருடைய ஷஹாதத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நான்கு பேரையும் 80 கசையடி குடுக்கணும். வாழ்க்கை முழுக்க அவனுடைய ஷஹாதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சஹாதத் என்று சொல்லுவது ஒருவனுடைய ஓட்டுரிமையை போன்று. இன்னைக்கு எல்லா பள்ளிவாசலையும் பேசுறாங்கல்ல, நீங்க உங்க ஓட்டாரன் ஐடியை போய் செக் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஓட்டுரிமை இருக்கா இல்லையான்னு. அல்லாஹ் சொல்றான், நான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சாட்சி சொல்லுகிற அந்த உரிமையை வழங்கி இருக்கிறேன். அது மிகப்பெரிய உரிமை. நம்ம உனக்கு போய் கல்யாணத்துக்கு பார்த்து கையெழுத்து போறோம், நீ கல்யாணம் நடக்குது இல்லை எல்லாரும் யாருங்க சாட்சி, இவருங்க சாட்சி, அவங்க பேரு அவங்க அத்தா பேரு அவர் அட்ரஸ் எழுதுறாங்களா இல்லையா? நம்ம என்ன நினச்சிக்கிறோம், யாராவது ஒரு வயசானவரிங்க வாங்க கூப்பிட்டு ஒரு பேர் எழுதுங்க. சாட்சிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. சாட்சி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. இந்த ஆணுக்கும் இந்த பெண்ணுக்கும், இந்த பெண் ரெண்டு ஆணையும் பற்றி அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். இவர்கள் இதுவரை திருமணம் முடிக்காதவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். இந்த காசு கொடுக்கப்படுதா அவருக்கு தெரிந்திருக்கணும். அங்க எழுதுறாங்கல்ல, இவ்வளவு மகர் கொடுத்து நான் மனம் முடித்துக் கொண்டேன் அப்படின்னு எழுதலாம். எல்லா பள்ளிவாசல்லையும் இது எழுத்தோடு இருக்கும். அன்னைக்கு ஒரு கிதாப்ல எழுதியிருக்கும் போது ஒருத்தர் எழுதியிருந்தார் தமிழகத்தினுடைய நிலைமையை பற்றி. அவர் எழுதுறாரு, கடைசி நேரத்தில் வீட்டுக்கார அம்மாவை கூப்பிடுங்க, வீட்டுக்கார அம்மாவை கூப்பிடுவாங்க. கருகாரால கிடக்காரு, இவர் இழுத்துட்டு கிடக்கு, சக்கராத்து கடைசி ஆளுத்து பாபாக்கு ஆஜியாருக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கார அம்மா கூப்பிட்டு வந்து மகர் மன்னிப்பு கேளுங்க. அதை ஏதோ சுண்ணத்து மாதிரி ஆக்கிட்டாங்க. மகர் மன்னிப்பு கேட்கறது சுண்ணத்தான். இப்ப அவர் அந்த பொய்யை வேப்பண்ணு குடிச்சு உனக்கு நான் மகர் செய்யல அல்லா காவடி மன்னிச்சுக்க லட்சம் லட்சமா வாங்கி போட்டிருப்பான் அந்த அம்மாவுக்கு. இந்த பள்ளிவாசல 1001 ரூபான்னு எழுதுனான்ல, ஒரு பேர் தர்றது இல்ல. இப்ப இப்ப நிலைமை மாறிடுச்சு. இது அப்பையில இருந்து பழக்கத்தில் மகர் மன்னிச்சுக்க. அந்த அம்மா சொல்லுமா, உங்களை நம்ம நீங்களே போதும் அல்லாடும் நல்லா மௌத்தாவணும் அப்படின்னா இங்க இருந்து மேலாடுமா? ஏன்னா கேரதனமா பைத்தியார்த்தனமா இருக்கு. என்ன இஸ்லாத்தை எப்படி விளங்கிக்கிட்டோம்? அந்த பெண்ணை உரிமையாக ஆக்குவதற்கு அந்த அக்ரிமெண்ட்டுக்கு அந்த காசு தான் மெயின். அது 100 ரூபா கொடுத்தாலும் சரி, 50 ரூபா கொடுத்தாலும் சரி, ஜமாத்தார்களும் சாட்சிகளுடைய பொறுப்பு அதை வாங்கிட்டு போய் அந்த பொண்ணுடைய கையில் கொடுக்கணும். அத்தாவுடைய கையில் இல்ல, அந்த பொண்ணு. அந்த மகரின் மீது முழுக்க முழுக்க உரிமை பெற்றவள் அந்த பெண். அவன் தகப்பனார் கூட கேட்க முடியாது நீ என்ன செய்ய போறன்னு. இதை வச்சு அந்த கணவன் திரும்ப கேட்க முடியாது. அந்த பெண் அந்த அந்த பொண்ணுக்கு அந்த காசு. அதனாலதான் அந்த காலத்துல ரொம்ப பெரிய காசை வச்சிருந்தாங்க. அதை கொடுக்க முடியாததுனால சில பேர் எந்திரிச்சு அந்த அதை குறைச்சிக்கலாமா அப்படின்னு உமர் கேட்டதான். அதான் வரலாற்றுல மிகப்பெரிய செய்தி. இதுல மெம்பர்ல ஏறுன்னு சொன்னாங்க, இந்த காசு இவ்வளவு காசு ஆண்களால கொடுக்க முடியல, அதுல கொஞ்சம் அப்படி குறைச்சிக்கோமா அப்படின்னு பேசின உடனேதான் பின்னாடில இருந்து ஒரு வயசான கிழவி எந்திரிச்சுன்னு சொல்லிச்சு, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க உமரே, அல்லாஹ்வின் எங்களுக்கு அனுமதி கொடுத்த ஒரு பொருளை நீங்கள் குறைப்பதற்கு நீ யார்? உடனே சொன்னாங்க, இப்படி என்னை இந்த உமரை திருத்துவதற்கு ஆள் இருக்கிறவரை இந்த தீன் எந்த காலமும் அழியாது, அல்லாஹ் அதை பாதுகாப்பான், அதே காசு கொடுக்கணும்னு கீழே இறங்கிட்டாங்க. இன்னைக்கு ஜீவனாசம் சொல்றான்ல, இஸ்லாம் முன்னாடியே காசை கொடுத்துருது, அந்த காசை கொடுத்து அந்த காசை நீயே வச்சுக்கங்க. பெரும் தொகை, பெரும் தொகை, அவரால் முடிஞ்ச அளவு, அந்த கணவனால முடிஞ்ச அளவு பெரும் தொகையை அந்த அம்மாவுக்கு கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், வல்லதீன எர்மூனல் முஹ்சனாத், இந்த வார்த்தை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், குரானினுடைய வார்த்தைகள் ஜிலேபி, குரானுடைய வார்த்தைகள் லட்டு, அதை சாப்பிடும் போது அதை அனுபவிக்கும் போது நான் இப்படிலாம் பேசுறேன் அப்படின்னு சொன்னா முதல்ல நான் நல்லா அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் உங்கள்ட்ட வந்து, இட் இஸ் எ டேஸ்டி. சஹாபாக்களும் மற்ற காபிர்களும் அந்த காலத்துல உள்ளவன்லாம் அப்படியே அந்த குரான்ல கிடந்தான்னா செய்திகள் அல்ல, அந்த லகிப்பு, அந்த வார்த்தை அதனுடைய அப்படி துண்டு போட்டுட்டு வந்து ஏயா கேட்டான் காபிரு. பெருமானார் ஓதுறத இதுல அல்லாஹ்வினுடைய வேதத்துல இருக்கக்கூடிய அந்த டேஸ்டுக்கு இந்த உலகத்தில் எந்த பொருளும் முன்னால் நிக்க முடியாது. அல்லாஹ் சொன்னா வல்லதீன எர்மூனல் முஹ்சனாத், ரமா எர்மி அப்படின்னு சொன்னா எரியுதுன்னு அர்த்தம். இந்த பவுலிங் போடுறான்ல, இந்த பவுலிங் அதுக்கு பேர் தான் ரமா எர்மி, எரிந்தான் அப்படின்னு அர்த்தம். அல்ல இந்த இடத்துல சொன்னா வல்லதீன எர்மூன, யார் ஒரு பெண்ணை எரிகிறார்களோ, பெண்ணை சொல்லுகிறார்களோ இல்ல பெண்ணை எரிகிறார்களோ, தோஸ் ஹூ ஆர் ஈவிடீஸ், அந்த ஈவிடீஸிங் இன்னைக்கு சொல்றான் இல்லையா, அந்த ஈவிடீஸ் பண்றானோ அவனுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறது. என்ன வார்த்தையால் எவன் ஒருவன் ஒரு பெண்ணை கிழிக்கிறானோ, ஜர்ஹுல் லிசானிக ஜர்ஹுல் யத், அரபியில சொல்லுவாங்க ஜர்ஹுல் லிசான் வக ஜர்ஹில் யத் வ அக்ஸரு மின் தாலிக், அதை எழுதுறாங்க. வார்த்தையால் காயப்படுத்துவது இருக்கிறதே அது பொருளால் காயப்படுத்துவதை போன்று இன்னும் அதை விட அதிகம். தீயினால் சுட்ட பொண்ணு சொன்னான்ல அன்னைக்கு ஒரு ஆளு, உள்ளாரும் ஆற நாவினால் சுட்ட, அவர் சொல்றாரு எப்படி கையால அறுத்தன்னா கத்திய வச்சு அது எவ்வளவு அவனுக்கு சிரமத்தை ஏற்படுத்துதோ அது போன்றுதான் வாயின் வார்த்தை, இன்னும் அது இல்ல இன்னும் அதை விட தாண்டி. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், வார்த்தைகளால் யார் ஒருவரை எரிகிறார்களோ அதை அம்பாக ஆக்கி, யார வேண்டாலும் எது வேண்டாலும் எப்படி வேண்டாலும் பேசலாம், இஸ்லாம் அனுமதி கொடுக்கல. இந்த சமூகத்தில் அபீஃபாக்கள் என்று சொல்லுகிற தங்களுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும் என்று சிந்திக்கிற அந்த பெண்களுக்கு இந்த சமூகம் கொடுத்த மரியாதை வேற யாரும் கொடுத்துருக்க முடியாது. பெருமானார் உருக்கு சட்டையோடு சட்டைக்கு கிளம்பிய வரலாறு, என்ன பெருமானார் இன்னைக்கு ரொம்ப லேசா சொல்றான், ஜிப்பாவை பரதாவை கலர்னா என்ன, நம்மளும் சேர்ந்துட்டு பேசுறான், பரதாவை கலர்னா என்ன, பரதாவுக்கு மூஞ்சி இல்ல. ஒரு பெண் சஹாபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல மதீனாவில் நடந்த ஒரு தகவல், ஒரு பெண் இஸ்லாமிய பெண் முழு ஆடை அணிந்து கடை வீதிக்கு போகிறார், அந்த கடை வீதியில கடை வைத்திருப்போர் யஹூதி, யஹூதி சாயிர் வரலாற்றில் வருகிறது. போன உடனே இந்த பெண் உட்கார்ந்து பிசினஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க ஜாமான் வாங்குறதுக்கு, இவன் சொன்னான் இது என்ன முழுசா இப்படி மூடிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் கலட்டுனான் அந்த அம்மா ஃபுல்லா பரதால இருக்கு, இவன் சொன்னா கலட்டு அப்படின்னா இந்த அம்மா சொல்லிச்சு இல்ல இது எங்க சட்டம், இதான் எனக்கு பிடிக்குது, ஐ எம் வெரி சேஃப், நான் இப்ப வர்ற வரையும் ஒரு பேரில் என்ன பார்க்கல, நான் பாதுகாப்பா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்ன உடனே அதுல கடையில வேலை செய்யற ஒருத்தன் என்ன செஞ்சான்னா, அந்த அம்மாவினுடைய அந்த முந்தானை துணி பின்னாடி தொங்குது இல்லையா, அதுல அந்த அம்மாவினுடைய ஆடையினுடைய கீழ்ப்பகுதி எடுத்து ரெண்டா கட்டிட்டான், கீழ்ப்பகுதி ஆடை எடுத்து மேல் பகுதி முந்தானையில முடிச்சு போட்டாச்சு. என்ன நடக்கும், நம்ம ஊர் ஸ்கூல் பிள்ளைங்க பண்ணும்ல, சட்டை இழுத்து வச்சு அதுல அந்த இதுல கட்டிடுறது, அந்த சேர்லயே வச்சு கட்டிடுவான் நம்ம பையன், எந்திரிக்கும் போது எந்திரிக்க முடியாது, அதை பார்த்து சிரிக்கிறான்ல. அதே மாதிரி இவி டீசிங் அந்த நேரத்துல கெட்ட உடனே அந்த அம்மா பிசினஸ் எல்லாம் முடிச்சுட்டு எந்திரிச்சிச்சு, எந்திரிச்ச உடனே இந்த மேலாடை தூக்கிய உடனே என்ன நடக்கும், கீழே உள்ள ஆடை தூக்கிடுச்சு, கஷ்ப அவரத்து ஏற்பட்டுருச்சு, அங்கே நின்றுகிட்டு இருந்த அந்த யகூதிகள் எல்லாம் பார்த்து சிரிக்கிறான், நீ என்னத்தை மூஞ்சியை மூடிக்கிட்டு இருக்க, இப்போ உன்னுடைய ஆடை எப்படி தூக்கிடுச்சு பாரு, என்ன நடஞ்சு பாரு அப்படின்னு சிரிக்கிறான் அந்த அம்மா ஆடும். அந்த அம்மா பயங்கரமா கோபமாயிடுச்சு, என்ன எல்லாருக்கும் வர்றது தானே, தான் இப்பத்தா இருக்கணும், தான் தன்னுடைய சாஸ்டிட்டி தன்னுடைய கருப்புத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் அந்த இடங்கள்ல கோபம் வரும். ஒரு ஆணை கூப்பிட்டு சட்டையை கழட்டா கழட்டிடுவான், பனியன் கழட்டா கழட்டிடுவான், பேண்டை கழட்டா எட்டியும் கழட்டுறான். அவன் சொன்னான், அறுத்து விடுவேன். ஏன் தன்மானம் ஒவ்வொருத்தருக்கும் உள்ளது. இல்லைங்க எதை கழட்டன்னு சொன்னா அப்படின்னு போனானா அவனுக்கு பேர் வேற அர்த்தம். அப்ப நின்று கேட்பான்ல ஏண்டா அப்படின்னு. இப்ப இந்த அம்மா அதை தூக்கணும்னா பயங்கரம். அப்ப இந்த அம்மா டக்குன்னு அந்த ஆடையை அவிழ்த்துட்டு அவன்கிட்ட கோபமா பேசும்போது இவங்கெல்லாம் எந்திரிச்சு நின்று சிரிச்சாங்க. இத போன ஒரு முஸ்லீம் இதை பார்த்தாரு, என்ன இவங்க இப்படி பண்றாங்கன்னு வந்து சொன்னாரு. உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா, உங்கெல்லாம் கூட பிறந்த தாய் தங்கச்சி இல்லையா, அந்த அம்மா அப்படி இருக்குன்னு விரும்புது, அவளையே போட்டு நீங்க நோண்டுறீங்க அப்படின்னு. ஓடவன் வேலையை படுறா ஏன் அப்படின்னு. அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு ஜனநாயகமான செய்தி உண்டு. என்றைக்குமே இன்றைக்கு வரை யகூதிகள் பெண்ணினத்தை ஹியூமனாவே மதிக்கிறது இல்லை. இன்னைக்கு வரையும் 2018 வரையும் பெண் அப்படிங்கிறவள் ஒரு மனிதனா அப்படிங்கறத இன்னைக்கும் டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒத்துக்கலாமா இல்லையா. இன்னும் சொல்றான், அவ ஈவிலினுடைய அடிப்படை. ஈவில் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தின்னது இந்த அம்மாவால தான். இன்னைக்கு வரையும் அவ்வளவு குழந்தை பெக்க போது சிரமப்படுறது அன்னைக்கு வழி ஏற்படுத்தினால அதுலதான். அதை பெருமையா சொல்றான். எப்படி இஸ்லாம் அதை கண்ணியமாக பேசுகிறது. உன்னுடைய தாய் உன்னை எப்படி சுமந்தா தெரியுமாப்பா, அதுக்கு எவ்வளவு கண்ணியம் தெரியுமாப்பா அப்படின்னு பேசுது. ஆனா அவன் சொல்றான், இவளுக்கு வழி வர்றதே ஆதம் அலை இஸ்லாத்தை ஏமாத்தி அந்த பாலை பழத்தை சாப்பிட வச்சால அந்த ஆப்பிள் பழத்தை, அதுதான் இன்னைக்கு வலிக்குது. அதனால எழுதி வைக்கப்படுகிறது. பெருமானார் வர்றதுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி 585 ஒரு கூட்டம் பிரான்ஸ்ல நடந்துச்சு. அப்ப பேசினா இந்த பொம்பளைகளுக்கு சோல் உண்டா இல்லையா, இவெல்லாம் உணர்ச்சி உள்ள ஒரு ஜடமா இல்ல மிருகமா, இது எதுக்கு எல்லாம் இப்படி படைச்சு வச்சிருக்கான், நம்ம அதுல இருந்து என்ஜாய்மெண்ட் அடைகிறோம் ஓகே அப்படின்னு. தே டினைடு டு அக்செப்ட் அதுல எழுதலாம், யார் வேண்டாலும் நெட்ல போய் அடிச்சு பார்த்துக்கலாம். 5588 நடந்த சினோட் ஆஃப் மெக்கன் என்று சொல்லுகிற ஒரு டிபேட், ஒரு பாதிரியார்களா சேர்ந்த ஒரு கூட்டமைப்புல பெருமானாருக்கு 30 முன்னால சொல்றான், இந்த பொம்புல எல்லாம் எதுக்கு இவெல்லாம், தே டினைடு டு அக்செப்ட் எ ஹியூமன். நான் சொல்லல எல்லாமே வந்து இன்னைக்கு நெட்ல தட்டும் உலகம் தானே. பிரான்ஸ்ல நடந்துச்சு. 30 கழிச்சு பெருமானார் வந்தாங்க. வந்து இந்த வகி அறிவிக்கும் போது பெருமானார் முதல்ல சொன்னது என்ன தெரியுமா, யார் ஒருவருக்கு 2 பெண் குழந்தை இருக்கிறதோ அவர் சுவனவாதி. பெருமானார் சொன்னார், 2 பொம்பளை பிள்ளைய வளர்த்து பெத்து வளர்த்து நீ ஆளாக்கிட்ட அப்படின்னு சொன்னா சுவனவாதின்னு கூட பெருமானார் சொல்ல, நீ என்னோடு சொர்க்கத்தில் இருப்ப அக்ரிமெண்ட். எவனாவது விடுவானாயா, யாராவது விடுவானா, எனக்கு சொர்க்கத்தில் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, பெருமானாரோடு இருக்கிறது எவ்வளவு பெரிய. நானும் அவரும் இப்படி ரசூலுல்லாஹி, நானும் அவரும் இப்படி. அப்போ இப்படி ஒரு ஒன்னா சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த யார் பெண் குழந்தையை புதைக்கிறார்களோ அவர்கள் நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். உமர் அழுத வாழ்க்கை வரலாறிலே அது ஒன்று. உமர் அழுதாரில்ல இஸ்லாத்துக்கு வந்த பின்னாடி அழுத அழுகையில இப்ப சொன்னாரு, யார சொல்லலாம், நான் செஞ்ச தப்பு என்னுடைய குழந்தைய கூட்டிட்டு 2 அந்த பிள்ளைய கூட்டின்னு நான் போறேன் புதைக்கிறதுக்காக வேண்டி. ஊருடைய பொது புத்தி போய் தோண்டிக்கிட்டே இருக்கேன் தோண்டிக்கிட்டே இருக்கேன், மண்ணை தோண்டி போட்டதுல தாடியில ஒட்டிக்கிச்சு, அந்த பாப்பா அங்கேருந்து வந்து தாடியை தட்டி விட்டு, வாப்பா உங்க தாடியில மண் இருக்கு, வாப்பா தாடி மண் இருக்குது, அந்த பிள்ளைக்கு பிடிக்கல, அந்த பிள்ளைய அதை சொல்ல சொல்ல அப்படியே தூக்கி உள்ள வச்சு மண்ணை போட்டு மூடிட்டு வந்துட்டேன். இந்த உமர் எங்க இருந்தான்னு தெரியல, இந்த மனசு எங்க இருந்துச்சுன்னு தெரியல, யார சொன்னா, நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க பொம்பளை புள்ளன்னா யாரு, புரியல. 30 முன்னாடி அப்படி, 30 கழிச்சு இப்படி. இத புஷ்ரா அஹதுக்கும் பில் உன்சா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீப், உங்களுக்கு ஒரு உங்களிலே ஒருவருக்கு பெண் குழந்தையை பற்றி சுப செய்தி சொல்லப்பட்டால், குர்ஆன் வசனம் இறங்குது சுப செய்தி. நாளைக்கு ரசூல்லாவோடு இருக்க முடியும் இந்த உலகத்திலே, சுப செய்தி கிடைக்கும் என்ன எத்தனையோ. அதனால ஆம்பளை பிள்ளை வேணான்னு சொல்லல, இந்த இதை இஸ்லாம் தடுத்து. அப்ப இவன் அவன் ஒத்துக்கலவே இல்லை. 585 அவன் போட்ட கூட்டம் இன்னைக்கு வரையும் அதுலே தான் இருக்கும். அவன் சொன்னான், அவரை பார்த்து அந்த முஸ்லீம் பாய் யாரும் வந்து கேட்டாரையோ வேலையை பார்த்துட்டு போயிடணும், அவருக்கு ரோஷம் மிகஞ்சிச்சு கோபம் வந்துருச்சு, டக்குன்னு வாழ ஒரு நேரம் தலையெடுத்தார். வரலாறு. உடனே இதை சுத்தி இருந்த யகூதிகள் பார்த்த என்ன செஞ்சாங்க, அவரை பிடிச்சான் அடிச்சான், அவரோட சண்டை வந்துச்சு, அவரை கொன்னுட்டான். இப்ப ரெண்டு கொலை ஒரே நேரத்தில் ஒரு பெண்ணுக்காக வேண்டி நிகழ்ந்து. இந்த செய்தி பெருமானாரிடத்தில் வருகிறது. வந்து அந்த செய்தியை பெருமானார் கேட்ட உடனே என்ன தெரியுமா செஞ்சாங்க, இவர்கள் நம்மோடு போட்டிருந்த அந்த ஒப்பந்தத்தை இவர்கள் மீறி விட்டார்கள், மிக கேவலமாக ஒரு பெண்ணிடத்திலே நடந்து விட்டார்கள், அடுத்த ஒருவருடைய மானத்தை வாங்குவது எவ்வளவு பெரிய செய்தி அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு பாருங்க, உடனே ஜாக்கெட் தூக்கி மாட்டினாங்க, வாழ மாட்டினாங்க, கிளம்பிட்டாங்க, ஒண்ணுமே நடக்கல. ஒரு பெண்ணுடைய அந்த ஆடையை கெட்டி வச்சதுதான் ரசூல்லா தன்னுடைய ஆயுதத்தை அணிந்து ஒரு நபி புறப்பட்டு அதோட முடிஞ்சு அவ்வளவுதான் போயே ஆகணும். ரசூல்லா கோட்ட மாட்டினாங்க, கிளம்பிட்டாங்க. இப்ப எல்லாரும் வந்தாச்சு, போருக்கு கிளம்பியாச்சு அவங்க கூட. அப்ப அங்க இருந்த அப்துல்லாஹி பின் உபை பின் சலூல் என்று சொல்லுகிற ஒரு யகூதி அவன் ஓடியாந்து சொல்றான், யார சொல்லா போவாதீங்க, ஜாஹிலியா காலத்துல நீங்க வர்றதுக்கு முன்னாடி வேற நாடுகள்ல இருந்து இங்க வந்து அந்த யகூதிகள் தங்களுடைய வேத புத்தகத்துல படிச்சுட்டு அந்த தௌராத்துல நபி வருவாரு, அவர் இந்த தோட்டத்துல வருவாருன்னு உங்களை நம்பி நீங்க வருவீங்க, எல்லாரும் உங்களுக்காக உங்களுக்கு கூட சேர்ந்து எல்லாரோடையும் போராடலான்னு தலைமுறை தலைமுறையா இங்க வந்து தங்கியிருக்கான். மக்கா யகூதி மதீனா யகூதிகளின் இடம் இல்லை, இங்கதான் அவர் விரட்ட மதீனாவிலிருந்து வெளியாகி மக்காலிருந்து வெளியாகி மதீனாவுக்கு வருவாங்கன்னு பல நூற்றாண்டு காலங்களா இங்க வந்து உட்கார்ந்துருக்கான். அடுத்து நமக்கு நிறைய செஞ்சிருக்காங்க, அவங்கள்ட்டயா நீங்க சண்டை போட போறீங்க, யார சொல்ல வேண்டாம், கைய விட்டுக்கிட்டான் பாக்கெட்டுக்குள்ள. ரசூலுல்லா சொன்னாங்க நான் போறேன். அப்ப அந்த ஜாக்கெட்ல கைய விட்டு இழுக்கிறான் ஆளு, பெருமானார் மாட்டி இழுக்கிறது. பெருமானார் அதுல வருது கோவப்பட்டாங்க, சீண்டுனாங்க, என்ன நீ விடு அப்படின்னாங்க, நான் போறேன் அப்படின்னு. அப்ப கடைசியில மூணாவது தடவை அவன் சொன்னா, யார சொல்ல அவங்களை மன்னிச்சிருங்க, அவங்களை விட்டுருங்க, அவங்க கூட சண்டை வேணாம், வேற எந்த டிசிஷன்னாலும் நீங்க எடுங்க, ஒத்துப்போம். இப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்து சொன்னாங்க, ஹும் லக் ஹும் லக், அவன் வந்து ஒரு முனாஃபிக்கு, முனாஃபிக்கே தலைமை வந்தான், ஆனாலும் பெருமானார் சொன்னாங்க, ஹும் லக், உனக்காக வேண்டி இப்போது அவர்களை விடுகிறேன், ஆனால் அவர்கள் இந்த ஊரிலே இருக்கக்கூடாது, அவர்கள் இந்த நாடு கடத்தப்பட வேண்டும். இந்த ஊர்ல இருந்து ஒரு சாம்ராஜ்யம் காலி ஆகிறதுக்கு ஒரே ஒரு கெட்டு. இந்த வரலாற பச்சா ஏதோ செய்தி போனாங்க வந்தாங்கன்னு, ஒரு பெண்ணுடைய மானத்திற்கு பெருமானார் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ரசூல்லா எங்க உயிர், ரசூல்லா எங்களுக்கு உயிரை விட மேல, நாங்க போனர் கட்டுறோம், அப்படி கட்டுறோம், பேசுறதுனால இல்ல செய்யறதுனால, பேசுறதுனால இல்ல செய்யறதுனால, நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு இப்படி திரும்பி பாக்குறதுல தான் என்னுடைய இஸ்லாம் இருக்கிறது. அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்ட பின்னாடி செய்வார் பேசுவார். அல்லதீன ஆமனு வயத்த கல்லமு நம்பிக்கை, அல்லாவை பத்தி ஈமான் கொண்டு அதை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்ட உடனே செயல்படுவார்கள். அப்ப இந்த இடத்துல எர்மூன் அல்லாஹ் சொல்றான், வார்த்தைகளால் எரிபவர்கள் இருக்கிறார்கள், எர்மூனல் முஹ்சனாத், நல்ல பெண்களை வார்த்தைகளால் எரிபவர்களுக்கு இந்த. அப்ப ஒருத்தன் ஒரு சட்டத்தை ஒருத்தன் ஒரு பெண்ணை தவற ஆணையம் பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னா, அவன் வந்து சொல்றான், அவனுக்கு நான்கு சாட்சியை கொண்டு வர முடியல, அல்லது வந்த ஆளுக மாத்தி மாத்தி சொல்லிட்டாங்கன்னா திரும்ப இவனுக்கு 80 அடி கொடுக்கப்படும்னா யாராவது வந்து சொல்லுவாங்களா? தண்டனை தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? இப்படி கேள்வி வருது இல்ல. இப்ப நான் வந்த சாட்சியில ஒருத்தன் மாறிட்டான்னா நான்கு பேருக்கும் 80 கசையடி வாழ்க்கையிலே இதை ஏத்துக்க மாட்டான். ரொம்ப நெருடலான ஒரு சட்டம் அது. அப்ப அப்படிப்பட்ட நேரத்துல ஒருத்தன் சொல்லாமே இருந்துருவானா அல்லது சொல்லக்கூடாதா? அது என்னதான் அப்ப இப்படி ஒரு இங்கேயும் ஒரு டைட்டை வச்சுட்டு, இஸ்லாம் இங்கேயும் ஒரு டைட்டை வச்சிருக்க, இதனுடைய அந்த பேஸ் இதுல இருந்து வெளியே வருகிற அல்லது இதை பாதுகாக்கிற இதனுடைய சேஃப்கார்டு பண்ணுகிற செய்திகள் என்ன அப்படிங்கறத இன்ஷால்லா அடுத்த வாரம் தஃப்சீர்ல பார்க்கும் வரையும் நாம் எதை கேட்டுக்கொண்டிருந்தோமோ அதை வந்து சிந்திக்க செயல்படுத்த, குர்ஆனை உள்வாங்குகிற நல்ல எண்ணங்களை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.